வணக்கம். இன்று வெப் மீட்டிங்கில் திரு உஷாராந்தாஸ் அவர்கள் பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். இப்பொழுது நான் அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
ஸ்ரீ அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அப்பா திரு கர்மயோகி அவர்களுக்கும் முதலில் என் சமர்ப்பணத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதரர் திரு அசோகன் அவர்களின் ஆசையோடு இந்த வெப் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பேசுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு பெற்றோரும் பிள்ளைகளும். பெற்றோர் பிள்ளைகள் என்ற தலைப்பில் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களிடம் இருந்து அன்னை எதை எதிர்பார்க்கிறார் என்பது பற்றி கூறுவதாக இந்த சொற்பொழிவு அமைகின்றது. பொதுவாக பெற்றோர்களுக்கு குழந்தைகளை சரியாக வளர்க்க தெரியவில்லை என்பதுதான் அன்னையின் அபிப்பிராயம். ஆசிரம பள்ளியைச் சேர்ந்த விடுதி மாணவ மாணவிகள் அன்னையின் நேரடி கண்காணிப்பில் இருந்தார்கள். வருடாந்திர விடுமுறை நாட்களில் பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து செல்ல வட இந்தியாவில் இருந்து வருவார்கள். அப்போது அன்னை அவர்களிடம், குழந்தை இங்கேயே இருக்கட்டும், நன்றாகத்தான் இருக்கின்றான், குழந்தை உங்களோடு இருக்க ஆசைப்பட்டு அவனை அழைத்து செல்கிறீர்கள், 2 மாதம் கழித்து திரும்பி வரும் பொழுது இங்கு இருக்கும் கடை அவன் முகத்தில் இருப்பதில்லை, எதையோ பறி கொடுத்தவன் போல் திரும்பி வந்து சேர்கிறான். அதற்கு அவன் இங்கே இருந்தால் தேவலை என்று சொல்லி பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என்று அன்னை கேட்டுக் கொள்வாராம். ஆனால் பெற்றோர்கள் அன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்குவதே இல்லை. வருடத்தில் 10 மாதம் குழந்தையை பிரிந்திருக்கின்றோம், ஏதோ 2 மாதம்தான் அவன் எங்களுடன் இருக்கின்றான், அதையும் விட்டுக் கொடுக்க சொல்கின்றீர்கள், எப்படி எங்களால் முடியும், எங்கள் குழந்தை எங்களுக்கு வேண்டும், ஆகவே தயவு செய்து பெற்றோர் பிள்ளை உறவில் குறுக்கிடாதீர்கள் என்று பிடிவாதமாக பெற்றோர்களை குழந்தைகள் சொந்த ஊருக்கு அழைத்து செல்வார்கள். குழந்தைகளை இங்கேயே விட்டுவிட்டு போங்கள் என்று அன்னை சொல்வதை பார்த்தால், குழந்தைகளை சரியாக வளர்க்க பெற்றோர்களுக்கு தெரியவில்லை என்று அன்னை நினைப்பதாக அர்த்தமாகின்றது. அவர்களுக்கு என்ன தெரியவில்லை என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அன்னையை பொறுத்த மட்டில் குழந்தைகளுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என்று இவைகள் மட்டும் கொடுத்தால் பெற்றோர் கடமை தீராது. குழந்தைகளுக்கு தேவையான கல்வி அறிவு அவர்களுக்கு கிடைக்க வழி செய்தாலும் அவர்களது கடமை தீர்ந்து விட்டதாக ஆகாது என்று கூறுகின்றார். பெரும்பாலான பெற்றோர் குழந்தையை நல்ல பள்ளியில் சேர்த்து விட்டாலே போதும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இருக்க பெற்றோரிடம் அன்னை எதைத்தான் எதிர்பார்க்கிறார் என்று தோன்றுகிறது. அன்னை தன்னுடைய எதிர்பார்ப்பை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அறிவும் திறமையும் உள்ள பிள்ளைகளை உருவாக்குவதை விட ஆன்ம விழிப்பும் இறை நம்பிக்கையும் உள்ள பிள்ளைகளை உருவாக்குவதையே நான் விரும்புகின்றேன். அப்படித்தான் ஆசிரம பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளை நான் உருவாக்கும் முயற்சியை எடுத்து வருகிறேன். அப்படி வளர்க்க எந்த தாய் தகப்பனாருக்கும் தெரிவதில்லை, அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கும் விஷயங்கள் ஆன்ம விழிப்பை ஏற்படுத்த உதவுவதில்லை, இருக்கின்ற ஆன்ம விழிப்பையும் குறைக்கவே செய்கிறது. அதனால்தான் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று இவ்வாறு அன்னை சொல்கின்றார். அன்னை இவ்வாறு சொல்கின்றார் என்றால் ஏன் அவர் அப்படி சொல்கின்றார் என்று யோசிக்க வேண்டும். இறைவனுக்காக வாழ வேண்டும் என்று அன்னி வலியுறுத்தும் போது நாம் குழந்தைகளுக்கு வேறு விதமாக கற்றுக் கொடுக்கின்றோம். அதாவது பூ உலகத்தை ஒட்டி வாழ் என்று பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் போது இறைவனுக்காக வாழ வேண்டும் என்பது அடிபட்டு போகின்றது. குழந்தைகள் எதற்கும் பயப்படாமல் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்று அன்னை வலியுறுத்துகின்றார். பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் அன்னையை ஆதரிப்பதில்லை. நீ தப்பு செய்துவிட்டாய் என்றால் கூடுமான வரையிலும் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ளப்பார் என்றுதான் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் உண்மை பேசினால்தான் ஆன்ம விழிப்பு ஏற்படும் என்று அன்னை சொல்லும் போது, தப்பு செய்து மாட்டிக்கொள்ளும் போது சாக்கு போக்கு சொல்லி சமாளி என்று பெற்றோர்களே கற்றுக் கொடுத்தால் அதிலேயே ஆன்ம விழிப்பு அடிபட்டு போகின்றது. வீட்டுக்கு போக வேண்டும், இரண்டு நாள் லீவு வேண்டும், இதை உண்மையாக எழுதி கேட்டால் லீவு கிடைக்காது என்று பெற்றோர் நினைக்கிறார்கள். அதனால் இரண்டு நாள் உடம்பு சரியில்லை, அதனால் பள்ளிக்கு வரவில்லை என்று பொய்யாக கடிதம் எழுதி ஆசிரியரிடம் கொடுத்து விடு என்று பெற்றோரே கற்றுக் கொடுக்கிறார்கள். எதையும் நேர்மையாக முறையாக செய்ய வேண்டும், அப்போதுதான் உரிய பலன் கிடைக்கும் என்பது அன்னையினுடைய கருத்து. ஆனால் இந்த இடத்திலும் பெற்றோர் அன்னையின் எதிர்பார்ப்பை காப்பாற்றுவதில்லை. நமக்கு ரிசல்ட் தான் முக்கியம், முறை முக்கியம் இல்லை. பாடம் புரிகிறதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. மனப்பாடம் செய்து பரீட்சை எழுதி எப்படியாவது பாஸ் செய்வது, இதுதான் பெற்றோர்கள் சொல்கின்றார்கள். இதன் விளைவு என்னாகிறது? பிளஸ் டூ பரீட்சை 100 மார்க்குக்கு மேல் மாணவன் வாங்கி இருந்தாலும் மாணவனால் வாழ்க்கையில் சோபிக்க முடிவதில்லை. வாழ்க்கையில் எந்த ஒரு சிரமம் வந்தாலும் இறை அருள் குழந்தையை காப்பாற்றும் என்பது அன்னையினுடைய கருத்து. இதை நிரூபிக்கும் வகையில் பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை. அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் காசு கொடுத்து வேலையை முடித்து விட்டேன் என்பதை தாயாரிடம் தந்தை கூறும் பொழுது மகன் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். தகப்பனாருக்கு உடம்புக்கு வந்துவிட்டால் முதல் வேலையாக அவர் டாக்டரை நாடித்தான் போகிறார். தகப்பனாருக்கு அடுத்தவருடன் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவர் மனமாற்றம் என்ற அணுகுமுறையை நாடாமல் அடுத்தவரோடு வாய் தகராறு செய்வதையும் பார்க்கின்றோம். இதிலிருந்து பையன் தவறான முடிவுக்கு வந்துவிடுகிறான். அதாவது காரியம் ஆக வேண்டும் என்றால் பணம்தான் முக்கியம், உடம்பு சரியில்லை என்றால் டாக்டர் தான் முக்கியம், அடுத்தவரோடு பிரச்சனை என்றால் பலமாக வாய் தகராறு செய்து பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம் என்று எல்லாம் முடிவு கட்டி விடுகின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் அன்னை அன்பராக மாறிய பிறகு அவர் பெற்ற குழந்தைகளும் அன்னை குழந்தைகள்தான். அவர்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு அன்னையினுடையது என்பதை அன்பர் ஏற்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் எந்த பெற்றோரும் தேறுவதே இல்லை. தன் பையன் என்ன சப்ஜெக்ட் படிக்க வேண்டும், எந்த வேலையில் சேர வேண்டும், தன் பெண் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லா வகையிலும் பெற்றோர் தம்முடைய விருப்பத்தை குழந்தைகள் மேல் திரிப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி தன் ஆதிக்கத்தை பெற்றோர் வலியுறுத்தும் போது அன்னை செயல்படுவதற்கு இடமே இல்லாமல் போகிறது. ஆசிரியர் தொழில்தான் தனக்கு பிடித்தமான தொழில் எனவே பிஎட் எம்எட் என்று படிப்பு சம்பந்தமான பட்டம் பெற விரும்புகிறேன் என்று ஒரு பிள்ளை தன் தகப்பனாரிடம் சொன்னால், உனக்கு அதுதான் பிடித்தம் என்றால் அதன்படியே நீ செயல்பட்டுக் கொள், உனக்கு எந்த வேலை செய்வதில் ஆத்ம திருப்தி இருக்கிறதோ அந்த வேலையை நீ செய்யலாம், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தகப்பனார் பதிலளித்தார் என்றால் அந்த இடத்தில் அவர் அன்னை எதிர்பார்ப்பது போல் நடக்கிறார் என்று அர்த்தம். இப்படி பதில் சொல்லாமல், ஆசிரியர் தொழிலில் என்ன வருமானம் இருக்கின்றது, ஐடி வேலையில் தான் நிறைய வருமானம் பார்க்க முடியும், ஆகவே ஆசிரியர் தொழிலை மறந்துவிட்டு ஐடி சம்பந்தமான கோர்ஸ் படி என்று தகப்பனார் பதில் சொல்லும் போது அன்னை சொல்வது ஒன்று, இவர் சொல்லியது வேறு என்றாகிறது. மாறாக அன்னையே, அவன் உங்கள் பிள்ளை, அவனுடைய எதிர்காலத்திற்கு எந்த படிப்பு உகந்தது என்பதை நீங்களே அடையாளம் காட்டுங்கள், அவற்றை புரிந்து கொண்டு அந்த வழியிலேயே அவனை செயல்பட சொல்கிறேன் என்று அன்னையிடம் சமர்ப்பணம் செய்கிறார் என்றால் அவருக்கு உண்மையாக நல்ல பதில் கிடைக்கும். மேலும் முக்கியமாக இன்னொரு கருத்தை கவனிக்க வேண்டும். குழந்தைகளிடம் தென்படும் முக்கிய குறைகளுக்கான காரணம் பெற்றோரிடம்தான் இருக்கிறது என்பது அன்னையின் கூற்று. பெரும்பாலான பெற்றோர் இதை உணர்வதே இல்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால், தான் மாற வேண்டிய இடத்தில் மாறினால் பிள்ளை மாறுவான் என்று அர்த்தமாகிறது. மகன் ஒழுங்காக படிப்பதில்லை, பள்ளிக்கு ஒழுங்காக செல்வதில்லை, படிப்பில் ஆர்வம் காட்டுவதில்லை என்று தகப்பனார் பார்க்கும் பொழுது, தன்னுடைய அலுவலக வேலைகளை தான் இப்படித்தான் ஏனோ தானோ என்று செய்கிறார், அதனுடைய வெளிப்பாடுதான் பிள்ளைகளிடத்தில் இப்படி வெளிப்படுகிறது. தன் அலுவலக வேலையை தான் பொறுப்பாக செய்தால் பிள்ளையும் பொறுப்பாக அக்கறையாக படிப்பான் என்று அவருக்கு புரிய வேண்டும். இப்படி புரிந்து கொண்டு நடக்கும் தகப்பனார் அறிபொருளாகத்தான் இருக்கின்றார். புகுந்த வீட்டில் பெண் வாயாடு என்று பெயர் வாங்கி இருக்கிறாள் என்று தெரிந்தால் அது தன்னுடைய குண விசேஷத்தின் பிரதிபலிப்பு என்று தாயார் புரிந்து கொண்டு அந்த இடத்தில் கணவரை எதிர்த்து பேசுவதில்லை என்ற மனமாற்றத்தை வரவழைத்தால் வாயாடி பட்டம் பெற்ற மகளும் திருந்துவாள். ஆனால் தன்னை திருத்திக் கொள்ளாமல் மகளுக்கு புத்திமதி சொல்வதை மட்டும் செய்கின்ற தாயார் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்குரிய பலன் இருக்காது. இப்படியாக பெற்றோர் பிள்ளை உறவு என்ற ஒரு தலைப்பு கடல் போல் விரிந்திருந்தாலும் ஒரு சில முக்கியமான இடங்களில் முன்னுரையில் காட்டியிருக்கின்றேன். இப்போது ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார் என்பதற்கு வருகின்றேன். பெற்றோர் பிள்ளைகளும் சேர்ந்ததுதான் உலக நாகரிகம் உற்பத்தியாவது என்பது ஊரில், நாட்டின் பண்பு உருவாவது குடும்பத்தில் தான். பண்பை மனிதன் பிறப்பிலோ தானாகவோ பள்ளியிலோ சமூகத்திலோ பெற முடியாது. பிறப்பால் முந்தைய தலைமுறைகளும் வளர்ப்பால் குடும்பமும் சுபாவத்தால் நல்லவருக்கு அப்பண்பை அளிக்க முடியும். குடும்பம் என்ற அமைப்பை, அந்த ஸ்தாபனத்தை மனித குலம் உலகெங்கும் கடந்த பல ஆயிரம் வருஷங்களாக அங்குலம் அங்குலமாக உருவாக்கியுள்ளது. அதற்கு மாறானது இல்லை, அதை போன்றதும் இல்லை. சமூகத்தின் பண்பின் சிகரமாக விளங்குவது குடும்பம். இதன் வேலையை செய்ய வேறொரு சாதனம் இல்லை என்று அப்பா அவர்கள் குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். பெற்றோர் பிள்ளைகளை வளர்த்து வளப்படுத்தி கல்வி புகட்டி திருமணம் செய்து தம் சொத்தை வழங்கி வாழ்வுக்கு அளிக்கின்றனர். சொத்து புரிவது போல் கல்வி கண்ணுக்கு புலப்படுவது இல்லை. கல்வி பட்டமாக இருப்பது தெரியும். பட்டத்திற்கு புறம்பான கல்வி பிறர் கண்ணில் படாது. எலெக்ஷன் ஜெயித்து விட்டது என அனைவரும் ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது ஒருவன் சந்தோஷப்படலாம், ஆனால் ஆர்ப்பாட்டம் கூடாது என்ற கருத்தை சொன்னால் அதை கேட்டு அனைவரும் அடங்குகிறார் எனில் அந்த இளைஞன் அந்த பாடத்தை தன் பெற்றோரிடமிருந்து கற்றான் என்று பொருள். தமிழ்நாட்டில் முதன்மையான பெரும் செல்வர் தம் 60 வயதில் என் தகப்பனார் சம்பாதித்ததை நான் நிர்வாகம் செய்தனே ஒழிய மேலும் நான் எதையும் சம்பாதிக்கவில்லை என்றார். அவர் மகன் தொழிலையோ வீட்டையோ கவனிப்பதில்லை, ரேசில் மட்டுமே இருப்பான். லண்டன், டோக்கியோ, டெல்லி ஆகிய இடங்களுக்கு ரேஸ்க்கு போவதை தவிர அவன் வேறறையும் செய்யவில்லை. வளர்ச்சி நின்றவுடன் தளர்ச்சி ஏற்படுகின்றது. தளர்ச்சியை தவிர்க்கும் ஒரே வழி தொடர்ந்து வளர்வதுதான். ஆதாயத்திற்காக மட்டும் செயல்பட்ட பெற்றோர்களை பிள்ளைகள் முழுவதும் புறக்கணிப்பார்கள் என்று எழுதியிருக்கின்றார். ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். ஏனெனில் வயதான பின் அவர்களால் குழந்தைகளுக்கு ஆதாயம் இல்லை அல்லவா. தன் வாழ்நாள் முழுவதும் ஆதாயத்தை மட்டும் கருதியவர் தம் குழந்தைகள் தங்களை ஆதரிக்க வேண்டும் என நினைப்பது எப்படி பலிக்கும்? அளவு கடந்த பாசமான பெற்றோர்களுக்கு அதைவிட பாசமான குழந்தைகள் பிறப்பது வழக்கம். விதிவிலக்காக பாசமான பெற்றோருக்கு பாசமற்ற குழந்தைகளும் பிறப்பது உண்டு. பெற்றோர் பாசத்தை வெளியிட்டாலும் அவர்கள் வெளியிடாத பசையற்ற குணம் குழந்தைகள் மூலம் வெளிப்பட்டால் அன்பில்லாத குழந்தைகள் பிறக்கும். அவர்கள் பெற்றோரை புறக்கணிப்பர் என்று எழுதியிருக்கின்றார். பெற்றோர்கள் தங்கள் கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை தாங்கள் தங்கள் பெற்றோரை எப்படி காப்பாற்றினார்கள் என்பதை பொறுத்தது. ஆனால் தம் பொறுப்பில் இருந்த மற்றவரை எப்படி காப்பாற்றினார்கள் என்பதே அவர்கள் கடைசி காலத்தை நிர்ணயிக்கும். பெற்றோரிடம் பொறுப்பாக நடந்து கொண்டவர்களை பிள்ளைகள் பொறுப்பாக நடத்துவர். அறிபொருளான விதிவிலக்கும் உண்டு. ஆனால் தம் பொறுப்பில் இருந்தவர்களை பொறுப்பாக நடத்துபவரை பிள்ளைகள் தவறாது பொறுப்பாக நடத்துவார்கள். இந்த விதிக்கு விலக்கில்லை என்றும் எழுதியிருக்கின்றார். அதாவது பெற்றோரிடமிருந்த கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வரும்போது நல்லதும் கெட்டதும் ரெண்டும் கலந்து வருகின்றது என்பதற்காக இந்த உதாரணம். பெற்றோர் தங்கள் உடலமைப்பை, குரலை, நடையை, அறிவை, குணங்களை நமக்கு கொடுக்கின்றார்கள். இதை நாம் அறிவதில்லை. அது நம் ஆழ்மனதில் புதைந்திருப்பதால் அவை நம்மிடம் இருப்பதை நாம் அறியோம். நம் குரலை கேட்டவர் இது நம் தகப்பனார் குரலாக இருப்பதை சொல்லும் பொழுதுதான் நமக்கு தெரியும். இந்த குணங்கள் முக்கியமான நேரத்தில் வெளிவரும். அப்பொழுது நம் தகப்பனார் பாட்டனார் செய்தது போலவே நாம் செய்வதை காணலாம். ஆழ்ந்து நம்முள் புதைந்து நமக்கும் பிறருக்கும் தெரியாமல் இருக்கும் நம் குணங்களை நாம் அறிய வேண்டுமானால் நம் குழந்தைகளை பார்த்தால் அது புரியும். நாம் பல குணங்களை வெளிப்படுத்த விரும்புகின்றோம். அவற்றை நம் குணமாக அறிகிறோம். பல்வேறு மற்ற குணங்களை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவை நம்முள் மறைந்து உள்ளன. அவற்றை நம் குணமாக நாம் அறிவதில்லை. அவை நேரடியாக குழந்தைகளில் வெளிப்படும். பெற்றோருக்கு அது விந்தையாக இருக்கும். பிறருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும். நல்லது வெளிப்பட்டால் தப்பி பிறந்தவன் என்பார்கள். கெட்டது வெளிப்பட்டால் இந்த தகப்பனாருக்கு அந்த பிள்ளை பிறப்பது எப்படி என்று நினைப்பார்கள். மனோ தத்துவ சட்டம் தெரிந்தவருக்கு அது தெரியும். ஆக பெற்றோரை பார்த்து நல்லதும் கெட்டது இரண்டுமே குழந்தைகள் கற்றுக்கொண்டு கொள்கிறார்கள் என்று அப்பா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பட்டமும் சொத்தும் போல் இந்த குணங்கள் நம் கண்ணில் படுவதில்லை. பட்டத்தையும் சொத்தையும் விட பெரியது இது. இதை குடும்பத்திலிருந்து பெறாமல் வெளியிருந்து பெற முடியாது. எலெக்ஷனில் ஜெயித்து விட்டது ஆர்ப்பாட்டம் கூடாது என்று சொன்னதை கேட்ட அந்த அதை சொன்ன இளைஞர் அந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று அடுத்த எலெக்ஷனிலும் வெற்றி பெற்று ஸ்தாபனத்தில் உள்ள அத்தனை எலெக்ஷனிலும் வெற்றி பெற்று ஸ்தாபன தலைவருக்கு சமமாக வந்தாராம். பிள்ளைகள் பெற்றோருக்கு அற்புதம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொக்கிஷம். பெற்றோர் தருவது பொருள், ஆதரவு, அன்பு, அரவணைப்பு எல்லாம். பெற்றோர் முழுவதும் குழந்தையிடம் பிரியமாக இருந்து தங்களால் முடிந்ததெல்லாம் குழந்தைக்கு செய்ய முன்வந்தால் அந்த குழந்தையின் அறிவு திறமை எல்லாம் உச்சக்கட்டத்தை எட்டும். புத்திசாலித்தோதனையின்படி சராசரியான குழந்தை பெற்றோரின் முழு அன்பால் முதல் PhD வரை முதல் ரேங்க் பெற்றதுண்டு. தொழிலாளியின் குடும்பம் ஆபீசர் குடும்பமாக மாறுவதை இது ஒத்தது. இரண்டாம் தலைமுறை பயன் அன்பான கவனத்தால் முதல் தலைமுறையில் கிடைக்கும். தகப்பனாரும் தாயாருடன் சேர்ந்து அன்பு செலுத்தினால் கிராமிய குடும்பம் நகரத்தின் தொழிலை நகரத்தில் மேற்கொண்டது போல் ஆகும். அவர்களே அன்னை பக்தரானால் எந்த இலக்கை நாட வேண்டுமோ அதை நிர்ணயித்து எட்டலாம் என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். பெற்றோரின் வாழ்வை நிறைவு செய்பவர் பிள்ளைகள். அன்பை செலுத்த அமைந்த சந்தர்ப்பம் பிள்ளைகள். பைகள் என்ற போதே பரிந்தெடுத்து என ஆண் பிள்ளையை பாராட்டினாலும் பெண் குழந்தையே குடும்ப விளக்கு. திருமகளும் நாமகளும் ஆவாள். ஆண் சம்பாதிப்பவன், பெண் செலவுக்கு உரியவள் என்பது ஊர் மனநிலை. ஆனால் உலகில் ஆக்க வேலைகளை பெண்கள் திறம்பட செய்கிறார்கள். இந்த கருத்தை விளக்க முஸ்லிம் நாடுகளில் உள்ள ஒரு பழமொழியை அன்னி எடுத்து கூறுகின்றார். பெண்களிடம் கிடைத்த பணம் போல என அந்த பழமொழி கூறுகின்றது. தமிழ்நாட்டில் ஆண்களிடம் கிடைத்த குழந்தையும் பெண்களிடம் கிடைத்த பணமும் உருப்படாது என்பது வாக்கு. இது ஆண்களுக்கு குழந்தை வளர்க்க தெரியாது, பெண்களை ஏமாற்றி பணத்தை மற்ற ஆண்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்பதை குறிக்கும். சில துறைகளில் தமிழ்நாட்டில் ஆண்களும் பெண்களும் ஏராளமாக சம்பாதிக்கின்றனர். அங்கு பல ஆண்கள் பணத்தை இழந்து விடுகிறார்கள். சிலரே அப்படி செய்வதில்லை. ஆனால் பெரும் பணம் சம்பாதித்த பெண்களில் பணத்தை இழந்தவர் என்பது மிகவும் குறைவு. 100 ஆண்களும் 100 பெண்களும் பெரிய சொத்து சம்பாதித்தால் 95 பெண்கள் அதை காப்பாற்றுவார்கள். ஆண்களில் பாதிப்பேர் கூட தேரமாட்டார்கள். அபரிமிதமாக சம்பாதிக்கும் ஒரு தொழிலில் 5 பேரே தேறினார்கள். பெண் இயற்கையாகவும் இயல்பாகவும் ஆக்கல் நிறைந்தவள். அவளுக்கு குடும்பம் முக்கியம், வீடு சொத்து குழந்தை முக்கியம். ஆண் சம்பாதிப்பான், சம்பாதித்த சொத்தை பாதுகாக்கும் திறன் அவனை விட பெண்களுக்கு உண்டு. சத்தியஜி வேத்தை பெண்கள் அதிகமாக பெற்று பலனடைவார்கள் என்று அன்னை கூறுகின்றார். பணம் பெண்கள் கையில் நல்ல ஒரு பெரும் சிருஷ்டி போக கிடைத்த சக்தியை நல்ல முறையில் பெண் பயன்படுத்துவாள், ஆண் சிதறடிப்பான் என்று அப்பா எழுதியிருக்கின்றார். ஆணை சம்பாதிக்க ஆர்வப்படுத்துவது பெண் என்பதை நாம் மறக்க முடியாது. தேசிய இயக்கத்தில் மகாத்மா வந்த பின் 1920 இளைஞர் குழாம் இந்தியாவை பாரத மாதா என அறிந்து திருமணத்தை மறந்து தேச சேவை செய்தனர். அவர்களுள் படித்த இளைஞர்கள் கம்யூனிச லட்சியத்தாலும் சோசியலிச கொள்கையாலும் கவரப்பட்டதால் 1938 கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் கட்சிகள் ஏற்பட்டன. இளைஞர்கள் பெரும்பாலும் திருமணத்தை தியாகம் செய்து தேச சேவை செய்தனர். இந்த கட்சிகளில் பணம் இல்லை. 1946 தேர்தல் வந்தது. 1952 எம்எல்ஏ எம்பிக்கு சம்பளம் வந்தது. எம்எல்ஏ எம்பி ஆகி சம்பளம் பெற்ற இந்த தேச பக்தர்கள் செய்த முதல் வேலை அனைவரும் திருமணம் செய்து கொண்டனர். பெண் அவசியம், பெண் தெய்வம். துறவி பெண்ணை துறந்தான். பூரண யோகம் எதையும் துறப்பதில்லை. ஆனால் திருமண வாழ்வு, பிள்ளை பேறு ஆகியவை உடலுக்குரிய வாழ்வானதால் சாதகனுக்கு திருமணம் விலக்கு. ஏற்கனவே திருமணமான சாதகன் அன்னையிடம் வந்தால் மனைவியும் மக்களும் அன்னையின் குழந்தைகள். அந்த மனநிலையை அறிவால் கருதி ஆர்வத்தால் ஏற்பதும் எந்த யோக கட்டுப்பாட்டையும் விட உயர்ந்த மனநிலை. எந்த அறிவும் ஈடுபாடும் உண்மையும் பேரளவில் பெறாத பெண் கணவன் ஏற்ற அன்னையை தானும் ஏற்று தியானம் செய்து அறையிலிருந்து வெளிவந்த பொழுது அங்கிருந்த நாத்திக பெரியவர் எழுந்தார். உங்களை காணும் போது கையெடுத்து கும்பிட தோன்றுகிறது என்றார். அது தியான சூழலின் மகிமை. அன்னையை ஏற்று மகிழும் அன்பர் இவ்வுலகம் இதுவரை அறியாத ஆன்மீக திலகம். பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும்? அவர்களால் செய்ய முடியாததே இல்லை. முக்கியமாக உடல் நலம், நல் பழக்கம், கல்வி, பண்பு அவர்களால் மட்டுமே எந்த ஹாஸ்டலும் தர முடியாது. பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்தால் பெற்றோர் கட்டுப்பாட்டிலோ சொந்த கட்டுப்பாட்டிலோ இருப்பது அதிர்ஷ்டம். அவர்கள் தவறாக போகும் பாதைகள் ஏராளம். எந்த வழியில் தவறாக போனாலும் அப்பையனுக்கு திருமணம் இல்லை. செய்தால் தாழ்ந்த குடும்பத்தில் தான் செய்ய முடியும். காலம் மாறுவதாலும் பிள்ளைகள் பெற்றோரை விட அதிகம் படிப்பதாலும் சுதந்திரம் சென்ற தலைமுறையில் இருந்ததை விட அதிகம். 1972 முன் தமிழ்நாட்டில் மது விலக்கு இருந்தது. அதன் பின் மது வியாபாரம் வளர்வதால் இளைஞர்கள் மதுவை நாடினால் வெளிவருவது சிரமம். மதுவை நாடினால் அது அடுத்த கட்டமாக பெண்ணை நாடும். இதற்கு பணம் வேண்டும். அதற்காக லஞ்சம் பழக்கமாகும். சுமார் 60% குடும்பங்கள் இவ்வழியில் போகின்றன. பாதி சில ஆண்டுகளில் திரும்பி வருகின்றன. அப்படி வந்த பின் இருப்பதை காப்பாற்றுவதே பெரிசு. பெரும்பாலும் காப்பாற்றவே முடியாது. தகப்பனாருக்கு அவசரம், எரிச்சல், சுயநலம் இருந்தால் பிள்ளைகள் மது புகை பெண்ணை அண்டுவார்கள். குழந்தை பெரியவர்களிடம் அதிக பிரசங்கித்தனமாக நடக்கிறது எனில் பெற்றோர் அதிக பிரசங்கம் செய்பவர்கள் என பொருள் என்று அப்பா எழுதியிருக்கின்றார். ஒரு குழந்தையை பெற்றோர் வளர்ப்பதில் அதன் தொந்தரவை போக்க சொல்லும் பொய் பொய்யில்லை என்று பாரதம் சொல்கின்றது. நடைமுறையில் குழந்தை தண்ணீரில் விளையாடுவதை போகலாம், எதிர் வீட்டு குழந்தை கூப்பிடுகிறது என்று தண்ணீரிலிருந்து அழைத்து வருகின்றோம். வெகு சீக்கிரம் குழந்தை நாம் சொல்வதெல்லாம் பொய்கள் என்று அறிகின்றது. அறிந்தால் தான் பெற்றோரால் ஏமாற்றப்படுகிறது என்பதுடன் பெற்றோர் சொல்வதை நம்ப முடியாது என்று 4-5 வயதில் குழந்தை புரிந்து கொள்கிறது. பெற்றோர் அப்பொழுதே தங்களுக்கு குழந்தையிடம் இருந்த நம்பிக்கையை இழந்து விடுகின்றனர். அப்பா பொய் சொல்ல மாட்டார், அம்மா என்னை ஏமாற்ற மாட்டார் என்று 8-10 வயதில் குழந்தைகளுக்கு புரியுமானால் அப்பெற்றோர் உயர்வை உன்னதமாக்குவார்கள் எழுதியிருக்கிறார். அவர்கள் முன்னறி தெய்வமே, அதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர்கள் இதில் தேறுவார்கள்? தேறியவர்கள் குடும்பம் உயர்ந்ததாகும்னு சொன்னார். முதிய வயதில் பெற்றோர் பெற்ற அன்பு விசாரத்தை அவர்கள் பிள்ளைகள் வேறு வழியாக பெற முடியாது. பெற்றோர்களின் மூலமாகவே அந்த அனுபவத்தை இவர்கள் உணர முடியும். குழந்தைகள் என்பவர் சிறுவர். அதனால் பெற்றோருக்கு குழந்தைகளை விட அதிக அறிவு உண்டு என்பது உண்மை. ஆனால் பூரண உண்மை இல்லை. அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர் என்பதால் சராசரிக்கு மேலேயுள்ள குழந்தைகள் எதிர்காலத்தை பிரதிபலிக்கும். அவ்வகையில் அவர்கள் பெற்றோரை விட அதிகம் தெரிந்தவர்கள் ஆவார்கள். பெற்றோர் வயதானவர்கள். இனி அவர்களால் உலகை அறிய முடியாது. அவர்களுக்கு பழைய நிலைமையே தெரியும். எனவே பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றோரை விட அதிகம் அறிவோம் என்பதும் உண்மை. சராசரிக்கு கீழ்பட்ட பெற்றோரை பொறுத்தவரை இது சரி, சராசரிக்கு மேற்பட்ட பெற்றோரை பொறுத்தவரை இது தவறு. அவர்களுடைய அனுபவம் குழந்தைகளுக்கு கிடையாது. அனுபவத்தால் அவர்கள் அதிகம் அறிந்தவர்கள். தகப்பனார் அதிகம் தெரிந்தவர், மகனுக்கு அதிகம் தெரியும் என்ற இரண்டும் பூரண உண்மை இல்லை. ஒரே வகையான அறியாமை இரு விஷயங்களிலும் வெவ்வேறு வகைகளாக வெளிப்படுகின்றன. எதிர்கால தலைமுறை என்பதால் மகனும் அனுபவத்தால் தகப்பனாரும் அதிகம் தெரிந்தவராதலால் தகப்பனார் அனுபவத்தின் மூலம் மகன் எதிர்காலத்தை அறிய முயலுவதும், மகனுடைய புது நோக்கை தன் அனுபவ சாரத்தால் தகப்பனார் அறிய முயல்வதும் அறிவுடைமையாகும் என்று எழுதியிருக்கின்றார். ஒரு இளைஞனின் திறமை அவன் தகப்பனாரின் திறமையிலிருந்து வருகின்றது. அவன் நற்பழக்கங்கள் அவன் தாயாரிடமிருந்தும் வருகின்றது. தகப்பனாருடைய திறமைகளை அதே அளவில் பாதி பேரால் பெற முடியாது. பெற்றவர் அதை அபிவிருத்தி செய்வது எளிதன்று. நெடுநாள் வைஸ் சான்சலராக இருந்தவர் மகன் ஒரு முறையும் அப்பதவிக்கு எல்லா ஆதரவுடன் வர முடியவில்லை. உப ஜனாதிபதி தம் மகனை துணைவேந்தராக்க எடுத்த முயற்சிக்கு எதிர்ப்பும் ஆட்சேபனையும் தான் வந்தன. ஜனாதிபதியான பின்னும் மகனால் அந்த பதவி எட்ட முடியவில்லை. மற்ற இடங்களில் தகப்பனாரை விட அதிகமாக பிள்ளைகள் உயர்வது உண்டு. கடை பையன் தொழிலதிபராகி 3 கோடி ஸ்தாபனத்தை நிறுவினான். அவன் பிள்ளைகள் அதை 40 கோடி நிறுவனம் ஆக்கினார்கள். தகப்பனார், பாட்டனார், தாயார், பாட்டி அவர்களுக்கு முந்தைய தலைமுறையில் உள்ள திறமைகளை விசாரித்து அறிந்தால் இன்று அந்த பாணியில் போனால் பெரிய வெற்றி கிடைக்கும். அவர்களிடையே இருந்தவை 15 அல்லது 20 திறமைகள். அத்தனையும் இன்று போற்றினால் ஒருவர் அடிமட்டத்தில் இருந்து உச்சிக்கு வருவார். முந்தைய தலைமுறை குறைகளை இன்று வேறுடன் போக்க முயன்றால் அவர் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அளவே இல்லை. அளவை அவரே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். ஆந்திராவில் ஒருவர் தினமும் கோயிலுக்கு போய் மதியம் 1 மணி வரை தியானத்தில் இருப்பார். அவருடைய மகன் ஆங்கில எழுத்தாளராகி பிரபலமாகி அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார். ஆங்கிலத்தில் எழுதும் இந்தியர்களில் இவர் பிரபலமானவர். தகப்பனார் செய்தது தியானம், பிள்ளைக்கு வந்தது ஆங்கில ஞானம். தகப்பனாருடைய ஆன்மீக ஞானத்தை பெற்று அதில் உயர்வடைவது ஒரு வகையான ஆன்மீக ஞானம். அடுத்த தலைமுறையில் புத்தியின் விசாலமாக பலிப்பது மற்றொரு வகை. பிள்ளை எந்த நிலையில் தகப்பனாருடைய பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த நிலையில் பலன் வருகின்றது. தாகூருடைய தகப்பனாரை ரிஷி தேவேந்திரநாதர் என்று அழைப்பார்கள். பறவைகளும் அவர் மீது வந்து உட்காரும் அளவுக்கு சாந்தம் பொருந்தியவர். அவருடைய ஆன்மீக பலன் மகனுக்கு கீதாஞ்சலியாக பலித்தது. தகப்பனாரிடமிருந்து பெற்றதை மகன் தன் வாழ்வு நிலை, சூழ்நிலை, மனநிலைக்கு ஏற்ப வளர்த்துக் கொள்கின்றான். ஆன்மீகம் அடுத்த தலைமுறைக்கு போகும். அதை ஆன்மீகமாகவும் பயன்படுத்தலாம். அந்த சக்தி வேறு வகையாகவும் வளர்த்துக் கொள்ளலாம். ஊழலை நம்பி வாழ்ந்த தகப்பனாரையும் அவர் முறையையும் வெறுத்த மகன் தன் கடுமையான வாழ்வு நிலையிலும் சுத்தமாக சர்க்கார் அதிகாரியாக வேலை செய்து முடித்தார். அதிர்ஷ்டம் தரித்திரம் பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கும் வருவதுண்டு என்று அப்பா எழுதியிருக்கின்றார். பெற்றோர் படிக்காதவர்களாக இருந்தாலும் விவேகிகளாக இருப்பதுண்டு. அவர்கள் வழியில் வந்தவர்களுக்கு பெரும் விவேகம் இருக்கும். பள்ளிக்கூடம் போகாத மிட்டாதாருக்கு செல்வாக்கு உண்டு. அதன் மூலம் பெற்ற விவேகம் உண்டு. அவர் மகன் ஓட்டாண்டியாக இருந்த காலத்திலும் ஊருக்குள் எல்லா மத்தியஸ்தங்களுக்கும் போவான். விவேகி என பெயர் எடுத்தான். தகப்பனாருடைய விவேகம் இவனிடம் அதிகமாக காணப்பட்டது. வகுப்புக்கு 2 வருஷம் படித்தவன் கல்லூரியில் அரசியல் தலைவனானான். புத்தி மந்தமானாலும் தகப்பனார் காங்கிரஸ் தலைவராக இருந்ததால் பையன் தலைவனானான். தகப்பனாரும் பாட்டனாரும் கடன்காரர்கள் எனில் பேரன் பெரிய கடன்காரனாகிறான். அதே போல பெற்றோர் எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், நாவல் ஆசிரியர், சிந்தனையாளர், படிப்பாளி, பண்டிதர், இலக்கிய பொக்கிஷம், பரம்பரையாக வந்த அறிவாளிகள் குடும்பம், விவேகி, அனுபவசாலி, சாத்துரியமானவர், சமயோசித புத்தி உள்ளவர், சிக்கலை தீர்ப்பவர், தீர்க்க தரிசி என்றால் அவர் வழி வந்தவர்கள் தங்கள் அறிவை வளர்க்க முயன்றால் அபரிமிதமாக வளரும் என்று எழுதியிருக்கின்றார். தாய் அன்பை அதிகமாக அபரிமிதமாக பெற்றவர்களுக்கு, பாட்டனார் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தவருக்கு பயம், நடுக்கம், என்ன ஆகுமோ என்ற பீதி, சந்தேகம் எல்லாம் தொடர்பு உணர்வு ஏற்பட்டது. மனம் அமைதியாகவும் நிறைவாகவும் இருக்கும். குழந்தைகளை அன்பாக வளர்த்தால் எந்த காரியத்தையும் தைரியமாக நம்பிக்கையாக செய்வார். தாயார் கவனிப்பில்லை, பாராமுகமானவர், நகையை புடவைதான் அம்மாவுக்கு முக்கியம், பணம் வந்துவிட்டால் மற்றவர் கண்ணுக்கு தெரியாது என்ற குடும்பங்களில் எவ்வளவு பெரிய வசதி இருந்தாலும் எதிர்காலம் குழந்தைகளுக்கு இருள்மயமாக இருக்கும். குழந்தைகள் இறந்து போனால் தேவலை என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்ட வீடுகளில் குழந்தைகளுக்கு அகால மரணம் ஏற்படும். ஹாஸ்டலில் பையன் இருந்தால் லீவில் எல்லோரும் வீட்டிற்கு பறந்தோடும் பொழுது இவன் ஹாஸ்டலிலேயே தங்குவான். தாயாரை போய் பார்க்க பிரியப்பட மாட்டான். எவ்வளவு படிப்பு, உத்தியோகம், சொத்து இருந்தாலும் மனம் எனக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கும். தன்னை தாயார் விரும்பி போற்றவில்லை என்றால் அந்த குழந்தை எத்தனை வயதானாலும் தனிமையை மட்டுமே உணரும். எனக்கென்று ஒருவர் இல்லை என்று கணவர் ஆறு குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு பெண் நினைத்தால் அவளுக்கு இளமையில் தாய் பாசம் இல்லை என்று பொருள். தாயார் அன்பாக அரவணைத்து விரும்பி போற்றி வளர்க்காத பிள்ளைகள் பிற்காலத்தில் தொழிலில் பிரபலமானாலும், தலைவராகி பலர் சூழ இருந்தாலும் மனம் காலியாக இருப்பதை உணர்வர். எனக்கு என்று யார் இருக்கிறார் என்று அடிக்கடி மனம் கேட்கும். தாயார் கொடுக்காத அன்பை மனைவியோ, கணவனோ, குழந்தைகளோ, மற்ற எவரோ கொடுத்து நிறைவு செய்ய முடியாது. அதை பெற்றவருக்கு வாழ்வில் எந்த குறை, எந்த நிறை இருந்தாலும் மன நிறைவு குறையவே குறையாது. தகப்பனாரும் தாயாரும் வேலைக்கு போவதால் தங்கள் குழந்தைகளை கான்வென்ட் ஹாஸ்டலில் விட்டு வெளியூரில் படிக்க வைத்தார்கள். நல்ல படிப்பு, மிக நல்ல பழக்கம், யாரிடம் எப்படி பேச வேண்டுமோ அதுபோல் சிறு வயதிலேயே அழகாக பேசுகின்றார்கள். மிக அதிக அளவில் படிப்பிலும் பள்ளியிலும் பழக்கத்திலும் உயர்ந்து விட்டார்கள். ஆனால் பொம்மை போல் ஜீவனற்று இருக்கின்றார்கள். உணர்ச்சியே காணும், உயிரே இல்லாதது போல் இருக்கிறது. இளம் குழந்தைகள் தாயின் அன்பில் வளர்பவர்கள். தாய்ப்பாசம் தாய்ப்பால் போன்றதுன்னு எழுதியிருக்கிறார் அப்பா. இரண்டு மடங்கு, மூன்று மடங்கு பெரிய சைஸில் ஒரு முறை கத்தரிக்காய் உற்பத்தியாகி வந்தது. அதில் ருசி இல்லை, சப்பு என்று காகிதத்தை சாப்பிடுவது போல இருந்தது. உருவை பெரிதாக்கி கருவை அழைத்து விட்டார்கள். இளம் குழந்தைகளை தாயிடம் இருந்து பிரிப்பது தவறு. அந்த தவற்றை பிறகு சரி செய்ய முடியாது. சுதந்திரம் அன்பிற்கு அஸ்திவாரம், தாயின் அரவணைப்பு அன்பாக எழுதியிருக்கார். அதாவது தாயோட அன்பு இருக்கும் பொழுது தாயிடம் இருந்து ஒரு நல்ல பழக்கங்கள் எல்லாமே அதுல வருங்கிற இடத்துல இருக்கு. அந்த தாயோட அன்பில் குறை இருந்தால் ஹாஸ்டல் வாழ்க்கையில் அவை உடனே வெளிப்படும். தாயும் தகப்பனும் முன்னறி தெய்வம் என்பது மிகையாகாது. சமூகம் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டது என்றாலும் சட்டத்தையும் திட்டத்தையும் முடியும் என்ற அளவில் தன் சௌகரியத்துக்கு உட்படுத்த வல்லது. சட்ட திட்டம் இல்லாமல் சமூகம் இல்லை என்றாலும் காவல்காரனே திருடுபவன் என்பது நடைமுறை. பொதுவாக அந்த நடைமுறையை மனம் ஏற்கும். காம்ப்ரமைஸ் என்ற ஆங்கில சொல்லை தமிழில் விட்டு கொடுத்ததாக கூறுகிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்யும் தியாகம் பெரியது, அது சட்டம். பெற்றோர் சுயநலம் நடைமுறை. பிள்ளைகள் பெற்றோர் சுயநலத்தை கண்டு கசந்தாலும் ஏற்பது அதிகம். தகப்பனார் சேமிப்பை எடுத்து தன் செலவு செய்ய வேண்டும். அவர் எப்படியாவது போனாலும் கேள்வி இல்லை என்பது மனநிலையானால் அவன் மகன் அல்லன், மனிதன் இல்லை, சமூகத்தில் நடைப்பிடமாக இருப்பான்னு சொல்றார் அப்பா. பெற்ற தாயாரை கடைசி காலத்தில் காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை உணராதவன் என் மனைவி ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்பவரை அவன் மனைவி கடைசி வரை கருத மாட்டாள். தாயாரை இழந்த வயதிற்கு வந்த பெண்களுக்கு திருமணம் தடைபடும் வழியில் தன் சௌகரியத்தையும் சந்தோஷத்தையும் தேடும் தகப்பனாரை தடுத்து பெண்கள் என்னாவது என கேட்டால் அதன் தலைவிதி அவ்வளவுதான் என்பவரை உலகம் பழிக்கும், கடைசி கடமையை பிறர் அவருக்கு செய்வதையும் வாழ்வு தடுக்கும் என்று சொல்கின்றார். சுயநலம் மனதை புண்படுத்தும். பிறருடைய சுயநலத்தால் புண்படும் பொழுது அவரை சுயநலத்திலிருந்து பிரித்து இது சுயநலத்தின் தன்மை என அறிவது மனவலியை குறைக்கும். தகப்பனாரின் சுயநலம் மனதை வாட்டும். தகப்பனாரை ஒதுக்கி இது சுயநலத்தின் தன்மை என உணரும் பொழுது மனவலி குறையும். தாயார் சுயநலமாக அமைந்தால் சுயநலத்தை பாராட்டாமல் தாயின் மீது செலுத்தும் அன்பு தூய்மையாக ஆரம்பித்தாலும் அது சுயநலத்திற்கு செய்யும் சேவையாக முடியும்னு சொன்னார். தகப்பனார் கருமையாக இருப்பார், மகன் தாராளமாக செலவு செய்பவரானால் தகப்பனார் பெண்ணுக்கு செல்லும் சேர பிரார்த்தனை செய்தால் மகளுக்கு நஷ்டம் வரும் என்று சொல்கின்றார். சுயநலம் இல்லாத மகன் லஞ்சம் வாங்கும் சுயநலமான தகப்பனாருக்காக பிரார்த்தனை செய்தால் 15 வருஷமாக லஞ்சம் வாங்கி அகப்படாத தகப்பனார் வழக்கில் மாட்டி ஜெயிலுக்கு போவார். சுயநலமான பெற்றோர் திறமையற்ற மகன் அளவு கடந்து சம்பாதிக்க வேண்டும் என விரும்பினால் தங்கள் வாழ்வில் மறைந்திருந்த திறமை இல்லாத குணம் அவன் வாழ்வில் வெளிப்படுகிறது என்றும் அளவு கடந்த சுயநலமான தங்கள் வாழ்வு அளவு திறமையற்றதாக மகன் வாழ்வில் வெளிப்படுவதாகவும் அறிந்து தங்கள் திறமையற்ற குணத்தையும் சுயநலத்தையும் என்று சோதித்து மாற்ற முன்வர வேண்டும். அதை செய்யாமல் அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனை அர்த்தமற்றதாகவும் சொல்றார். வடநாட்டில் கணவன் சொத்து நிலையான பின் அவனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்வது பரவலான பின் அதை தடுக்க சதி ஏற்பட்டது. சதி வந்த பின் மனைவி கணவனை கொல்வதில்லை, உரிமையுடன் பெருமையாக உடன்கட்டை ஏறியவர்களும் உண்டு. விவசாயம், வியாபாரம், கல்வி, திருமணம், குடும்பம், கொடுக்கல் வாங்கல் போன்ற பல்வேறு ஸ்தாபனங்களால் சமூகம் இயங்குகிறது. நாம் அதை வழக்கு என்போம். சட்டத்தை மீறுவது நடைமுறை. நடைமுறையிலும் தர்மத்தை மீறுவதில்லை. பால் சாதம் சாப்பிட்ட வீட்டில் திருடனும் திருடுவதில்லை. பாக்கியை கொடுக்காதவனும் சில பாக்கிகளை தவறாமல் கொடுத்து விடுவான். வாணியன் வாத்தியார் பாக்கி வைப்பது சரியில்லை என்பது நடைமுறை தர்மம். எந்த பெற்றோரும் பிள்ளைகள் நலமாக இருப்பதை விரும்புவர். கடுமையானவரும் அறியாமையால் தவறுவார்களே தவிர தவறு செய்ய முன்வருவதில்லை. குடும்பத் தலைவர் பொறுப்பற்றவராகிவிட்டால் அந்த குடும்பம் நாசமாகி விடுகின்றது. பிள்ளை சிறு வயதிலேயே பொறுப்பில்லாமல் இருந்தால் பெற்றோருக்கு மனம் கிளேசமடைகின்றது. கணவன் பொறுப்பாக இருந்து மனைவி பொறுப்பில்லாமல் இருந்தால் குழந்தைகளின் எதிர்காலம் இருளடைகின்றது. தகப்பனார் பொறுப்பில்லாததால் மகளுக்கு திருமணம் தடைபடுகிறது. மகன் கட்டுப்பட மாட்டேன் என்கிறான். வேலை செய்யும் ஆட்களால் விரயம் ஏற்படுகின்றது. உறவினர்களின் எதிரில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது. வீட்டில் ஒருவர் பொறுப்பில்லாமல் இருந்தால் மற்றவர்கள் அதை தங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டு தாங்கள் பாதிக்கப்படும் இடத்தை மட்டும் சுட்டிக்காட்டுவார்கள். தகப்பனார் அடிக்கடி வேலையை விட்டு மாறுகிறார், அதனால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்றால் அதே காரணத்தால் அவர் வீட்டில் அதிகம் தங்குவதில்லை என்பதால் காலேஜ் படிக்கும் பையன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஊர் சுற்றுகின்றான். தகப்பனாருக்கு பொறுப்பில்லை எனும் பொழுது பையனிடம் நாம் எதை எதிர்பார்க்கலாம் என்பது பொது. மாறாக பையன் பொறுப்பாக படிக்க ஆரம்பித்து தகப்பனால் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்ய முற்பட்டால் அவனுடைய பிரார்த்தனை அன்னைக்கு உடன் கேட்கும், பலனும் அபரிமிதமான பலனை கொடுக்கும் என்று சொல்கின்றார். அதாவது பெற்றோர்கள் அறியாமையால் தவறு செய்தால் கூட பிள்ளைகள் அன்னைக்கு இந்த குறையை சுட்டிக்காட்டி பிரார்த்தனை செய்தால் பலன் கிடைக்கும் என்று அப்பா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மனம் அல்பமாக குறுகியதனால் பழிவாங்க பிரியப்படுமானால் பிள்ளைகளுக்கு பெற்றோர் தவறு செய்வார்கள். கடைசி காலத்தில் அவர்களும் மனம் வருந்துவார்கள். நான் கூற விரும்புவது வேறு என்று அப்பா அவர்கள் சொல்கின்றார். அதாவது 1900க்கு பின், குறிப்பாக உலகப்போர் முடிந்த பின் பகவான் அன்னை உலகில் இருந்ததால் சத்தியஜீரியம் 1956 வந்துவிட்டதால் உலகம் நல்லதாக மாறிவிட்டது. நல்லது எனில் வீட்டு வேலைக்காரி கலெக்டர் மனைவியாவது அறிபொருளாகும் அந்த நாளில் இல்லை என்று சொல்கின்றார். இதற்கு இந்த வீட்டு வேலைக்காரி கலெக்டர் ஆனது வந்து ஒரு அனுபவமாக சகோதரர் அசோகன் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அந்த விஷயத்தை நான் தற்போது உங்களிடம் சொல்கின்றேன். ஒரு அன்பர் வீட்டில் குழந்தையை பார்த்துக் கொள்வதற்காக வீட்டிற்கு வந்த பெண் அந்த குழந்தை வளர்ந்தவுடன் அந்த வேலையை விட்டு சென்று விடுகின்றாள். ஆனால் அந்த அன்பர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது பக்கத்து வீட்டில் தாசில்தாரராக இருந்தவர் இந்த பெண் நல்ல சிவந்த நிறமாக அழகாக இருந்ததினால் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பி திருமணம் செய்து கொண்டாராம். தாசில்தாரராக இருந்தவர் பதவி உயர்வு பெற்று கலெக்டராக உயர்ந்திருக்கின்றார். இந்த அன்பர் வீட்டு கார் டிரைவர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்த போது அந்த ஹாஸ்பிட்டலில் வாசலில் நின்றிருந்த போது கலெக்டர் மனைவி வருகிறார், வழிவிடுங்கள் என்று கூறியதை கேட்டு இவர் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு யார் என்று பார்த்தால் இந்த பெண் வருகிறாராம். அந்த பெண்ணை விசாரித்தவுடன் தான் இந்த மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் தெரிய வந்தது. அதாவது அந்த பெண் அன்னையின் சூழலில் அன்பரின் வீட்டில் இருக்கும் பொழுது சிறிது நாள் விட்டதாக கூட அந்த பெண்ணுக்கு அன்னையின் சூழல் ஒரு கலெக்டரின் மனைவியாக வாழ்க்கைப்படுவது, சாதாரண வேலை செய்ய வீட்டு வேலை செய்ய வந்த பெண்ணுக்கு கலெக்டர் மனைவியாக ஆகக்கூடிய வாய்ப்பு அந்த சூழல் கொடுத்தது என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல இன்று பலரும் அதை எதிர்பார்க்கும் அளவு வளர்ந்து விட்டது. ஏழை ஏழை பிராமணன் அந்த நாளில் பட்டினியால் இறந்தான். இன்று பட்டினி இன்று சாப்பிடுகிறான், அமெரிக்கா போகிறான். 28 டன் பயிரான கரும்பு 100 டன்னை தாண்டுகிறது. எல்லா துறைகளிலும் இன்று வாழ்வு வளம் பெற்று நல்லவருக்கு காலம் பிறந்து விட்டது. உதவி செய்தவர் உச்சிக்கு போகிறார். இன்று பெற்றோர் பிள்ளைகளை உயர்ந்த மனிதனாக்க முடியும் எனில் நான் கூறுவது பெற்றோர் பிள்ளைகளை தெய்வமாக்கலாம் என்பது என்று அப்பா கூறுகின்றார். வாட்ச்மேன் பையனும் பெண்ணும் இன்ஜினியர் ஆகின்றனர், டாக்டர் ஆகின்றனர். இப்பொழுது கூட ஒரு ஆட்டோ டிரைவரின் மகள் கலெக்டர் ஆகினாள் என்ற செய்தியை நாம் எல்லாம் பார்த்தோம். நேரு இருந்த பொழுது இந்த நிலையில் சுவடு தெரிந்திருந்தால் நேரு அமரத்துவம் பெற்றிருப்பார். அன்று நாடு சுபிட்சம் அடைய நெஞ்சு கொதித்த தேச பக்தர்கள் வயிற்றில் பால் வார்க்கும் மாற்றம் இது. அதை கடந்து மக்களை இன்று பெற்றோர் மேதைகளாக மகான்களாக தெய்வமாக மாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. எவரும் இதை அறியாமல் கலப்பு திருமணம் காதல் திருமணத்தில் பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிணக்கு எழுவது திருமண காலத்தில் பெற்றோரை காப்பாற்ற விரும்பாத பிள்ளைகள் குறைவு. பெற்றோர்களுடைய வாரிசுகளாக பிள்ளைகள் விளங்குவதால் அவர்களுடைய நன்மைக்காக பெற்றோர்கள் அயராது உழைப்பதை நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகள் மகிழ்ந்தால் பெற்றோர்களும் மகிழ்கிறார்கள். பிள்ளைகளுடன் நாம் ஐக்கியமாக இருப்பதால் பிள்ளைகளின் கஷ்டத்தை தம் கஷ்டமாக எடுத்துக்கொண்டு அதை நீக்க முயல்கிறார்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள இந்த ஐக்கியத்தை கணவன் மனைவி நண்பர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் ஆகியோரிடையும் பார்க்கலாம். இந்தியாவில் பல குடும்பங்களில் ஆண் பிள்ளைகள் தங்கள் திருமணத்தை தள்ளி வைத்துக் கொண்டு தங்கள் சகோதரர்களின் திருமணத்தை முதலில் நடத்த பாடுபடுவார்கள். வயதான தாய் தந்தையை காப்பாற்றுவதை ஒரு பாரமாக நினைக்காமல் பல பிள்ளைகள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு பணக்காரன் தன்னுடைய ஏழை உறவினர்களுக்கு பண உதவி செய்து முன்னுக்கு கொண்டு வர முயல்வது உண்டு. அரசியல்வாதிகள் தம்முடைய ஜாதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் முன்னேற வேண்டும் என்று விரும்பி உழைப்பதும் உண்டு. பண வசதி படைத்த பிள்ளைகள் வேலை இல்லாத தம் நண்பர்களுக்கு வேலை வாங்கி தருவதும் உண்டு. பெற்றோர்களின் மேல் குழந்தைகளுக்கு உள்ள பக்தி மனோதத்துவ ரீதியானது, மேலும் அது மனித வாழ்வின் எல்லைக்கு உட்பட்டது. மனோதத்துவத்தை விட வாழ்க்கை பரந்தது. அது இந்த உலகம் முழுவதிலும் பரவியுள்ளது. நல்லவையோ அல்லது தீய குணங்களோ. ஒரு குழந்தையின் உணர்ச்சியுள்ள மனமானது தனது பெற்றோர்களுக்கு அவர்கள் எப்படி இருந்தாலும் எதற்கு லாயக்கு இல்லாதவர்களானாலும் சரி அவர்களுக்கு சேவை செய்வதைத்தான் விரும்புகின்றது. அன்னை தன் குழந்தைகளிடம் எந்த காண முடியாது. அதே போல ஒரு தந்தையும் தன் மகன் அல்லது மகளின் மிகவும் ஏற்றுக்கொள்ள கோரிக்கையை கூட மறுக்க முடியாது. இது போன்ற தாராள குணங்களுக்கு வாழ்க்கை ஒரு முடிவு கட்டுவதோடு ஒருவரை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கின்றது. எல்லோரும் இதற்கான பலன்கள் தெரியும். பாசமின்றி இருந்தாலும் மருமகள் அந்த தவறு செய்ய விடுவதில்லை. மனைவிக்கு அடங்கிய கணவனும் எப்படியும் தாய்க்குரிய கடமையை செய்யவே முனைவான். ஒரு பெண்ணுக்கு கேன்சர் வந்தது என டாக்டர் காலை 10 மணிக்கு கூறினார். அவள் பிரார்த்தனையை மட்டும் நம்ப முடிவு செய்தாள். 24 மணி நேரத்தில் சுவடு தெரியாமல் வியாதி மறைந்தது. இது வெளிநாடுகளில் அறிபொருளாக நடக்கும், நம் நாட்டில் திருவாரியாக நடக்கின்றது. இது தெய்வ நம்பிக்கை. அருள் செயல்படும் வேகம், வசதி அனைவருக்கும் வரும் காலம் இது. பட்டமும் படிப்பும் பெருகும் நேரம் இது. சமூகம் அதை உணர்ந்து விட்டது. வருமானம் பெருகுகின்றது. மனிதன் சுயநலத்தின் நின்று பரநலத்திற்கு மாறினால் சீர் வளர்ந்தது போல தனி மனித வாழ்வு வளரும்னு சொல்றப்பா. ஒற்றுமையான குடும்பங்கள்ல தன்னலமற்ற குணம், பிறருக்காக விட்டு கொடுக்கும் பழக்கம், தன்னுடைய தீவிரமான கருத்தையும் வலியுறுத்தாத மனநிலை போன்ற பழக்கங்கள் இருக்கும். எல்லோரும் குடும்ப தலைவருக்கு கட்டுப்பட்டு நல்ல பழக்க வழக்கங்களில் குறை ஏற்படும் பொழுது தலைவர் அதை உடனுக்குடன் சரி செய்வார். புதிதாக ஒற்றுமை ஏற்படும் இடத்தில் ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்ள அனைவரும் முன் வந்தால் அவரால் ஏற்படுத்திய ஒற்றுமையை கட்டி காக்க முடியும். பெரும்பாலும் அது இருப்பதில்லை. அதற்கு பதிலாக நல்ல எண்ணம், தன்னலமற்ற செயல்கள் போன்ற நல்ல மனப்பான்மைக்கு தங்கள் செயலை அனைவரும் உட்படுத்திக் கொள்ள முன்வந்தால் ஏற்பட்ட ஒற்றுமை நீடிக்கும் வளரும் என்று அப்பா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நாம் ஆன்மா என்ற உண்மையை அறிவதற்கு இன்று என் வாழ்வு சுயநலத்தால் நிறைந்தது, என் மனம் எப்பொழுதும் என் பெருமையையே கருதுகின்றது என்று அறிவது முக்கியம். பெர்னார்ட் ஷா, நேரு, சாக்ரட்டிஸ் போன்ற அறிஞர்களுடைய நூல்களிலிருந்து இவை போன்ற உண்மைகளை அறியலாம். என்னிடம் மயிரழியும் சுயநலம் இல்லை என்று தெய்வங்களே சொல்ல முடியாத நிலையில் அதை பறைசாற்றும் மனிதர் உண்டு. வெளியாவிட்டாலும் அதையே மந்திரமாக நினைப்பவர் உண்டு. அவர்கள் மன இருளில் உழல்பவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களை வைத்துக் கொண்டு ஏன் என் வாழ்வில் இந்த கஷ்டங்கள் வந்தன என்பார்கள். இந்த கஷ்டங்கள் தான் பொய். சுயநலம் மிக மிக வலுவானது. சற்று அதை குறைத்தால் பெரிய காரியங்கள் நடக்கும். ஓரிழை சுயநலம் குறைந்தால் அன்னை அகண்ட ஜோதியாக காட்சி தருவார். வெளிநாட்டு பக்தர் ஒருவர் இவர் வாழ்வில் எதுவும் அன்னை மூலம் நடக்க தவறியதில்லை. இவர்கள் 7-8 பேர் நண்பர்கள். அனைவரும் வீடு வாங்கி விட்டார்கள். இவருக்கு மட்டும் அமையவில்லை. ஒரு நண்பர் வீடு வாங்கி இங்கு மாறும் பொழுது ஒருவேளை உனக்கு சேவை செய்தால் எனக்கும் வீடு வரும் என்று கூறி அந்த வீடு வாங்கிய நண்பருக்கு ஒத்தாசையாக இவர் செய்துவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போனவுடன் கணவர் அன்று போன இடத்தில் ஒரு வீட்டை தற்செயலாக பார்த்து அதன் இடம், வசதி, விலை, அமைப்பு மனைவிக்கு பிடித்தது போல் இருக்கிறது என்று சொல்லி கிரயம் செய்துவிட்ட செய்தியை மனைவியிடம் சொன்னாராம். மனைவி இதை சேவைக்கு கிடைத்த பலன் என புரிந்து சுயநலம் இழை குறைந்தால் வாழ்வு மிளிரும்னு அப்பா சொல்றார். இது போன்று நடந்தால் சுயநலம் ஓர் அங்கிலும் குறைந்தது என பொருள்னு சொல்லியிருந்தார். அன்பர்களுக்கு அதை கடந்தும் பலிக்கும். 1947 முன் NTR, MGR, கருணாநிதி, ஜெயலலிதா முதல்வர் ஆவார் என கனவும் காண முடியாது. படிப்பு, அனுபவம், அந்தஸ்து இல்லாவிட்டாலும் பெரும் பதவிகளை எளிய மனிதன் எட்ட முடியும் என்பதை இதை காட்டுகிறது. நம் நாட்டு பண்பை பெற்ற பெற்றோர்கள் ஏராளம். அவர்கள் தம் மக்கள் அமெரிக்க கலாச்சாரத்தை ஏற்க விரும்புகின்றனர். தாம் பெற்றதின் பெருமையை அவர் அறிவதில்லை. பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க முன்வருவது இல்லை. இதம் இங்கிதம் பதம் பக்குவம் விதானம் பொறுமை பணிவு நாணயம் இதெல்லாம் நம் பண்பின் சிகரம். இன்றைய நிலையில் இந்த குணங்களை பெற்றவர் கமிஷன் வேண்டாம் என்று கூறியவர் கால் கூட்டு பெற்றது போல் வளருவார்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது ஒரு அன்பரோடு இந்த கமிஷன் வேண்டாம் என்று கால் கூட்டு பெற்றவரை பத்தி நாம் பார்க்கலாம். இவர் வந்து ஒரு அன்பரோடு ஒரு எஸ்டேட்ல பார்ட்னராக இருந்தாராம். எஸ்டேட் நமக்கு நஷ்டத்தை தந்துவிடுமோ என்று பயந்து அவர் தன்னுடைய ஊருக்கு போய் சேர்ந்து அங்க எஸ்டேட்டில் ஒரு எஸ்டேட்டில் மேனேஜராக வேலை செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவர் வேலை செய்து கொண்டிருந்த அந்த எஸ்டேட் முதலாளி வேறு ஒரு எஸ்டேட்டை வாங்க விலைக்கு வாங்க இவரை நீங்கள் முடித்து கொடுத்தால் அதற்குண்டான கமிஷனை உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று கூறினார்களாம். இவர் முன்பு பாட்டனாக இருந்த அண்ணன் என்பரிடம் இதை பற்றி ஆலோசனை வழங்கும்படி கேட்டாராம். அப்பொழுது அந்த அன்பர் சொன்னாராம், கமிஷன் வேண்டாம், உன்னை அங்கு பார்ட்னராக சேர்த்துக் கொள்ள சொல் என்றாராம். இவரும் அந்த எஸ்டேட் முதலாளியிடம் எனக்கு இதை முடித்துக் கொள்வதற்கு கமிஷன் வேண்டாம், ஆனால் என்னை பார்ட்னராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினாராம். அதற்கு அந்த முதலாளியும் இசைந்தாராம். அதாவது ஒரு எஸ்டேட்டுக்கு மேனேஜராக இருந்தவர் இந்த கமிஷன் சாதாரண இடத்துக்கு வராமல் உயர்ந்த இடத்தில் இருக்கும்பொழுது அதன பலன் வருகிறது என்பதை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். நாடு சுபிக்ஷமாவதுடன் லக்ஷ்மீகரமாகும். ஆசிரம கட்டத்துள் அன்று நுழைந்தவர்கள் என்ன இடம் இது, தேவலோகம் போல் இருக்கிறதே, வீடே மறந்துவிடும் போல் இருக்கிறதே என்பார்கள். மனித வாழ்வு அது போன்ற தெய்வீக வாழ்வாக மாற மனிதன் யோகம் செய்து பெற வேண்டிய பயனை அன்னை நினைவால் அவர் சூழலால் பெறும் காலம் இது. பெற்றோர் பிள்ளைகளை தங்கள் கருணையால் மட்டும் அரசகுமாரர்களாக அம்பானி செய்ததை அனைவரும் செய்யலாம். அதை பெற்ற மக்கள் தங்கள் முயற்சியால் அமெரிக்க வாழ்வை கடக்கலாம். செல்வத்தை கருதாவிட்டால் செல்வாக்கும் மனச்செழிப்பும் உயரும். அடுத்து பெற்றோர் திருந்த வேண்டும், அவர் திருந்தாமல் பிள்ளைகளை திருத்தாது என்று அன்னை கூறினார். தங்களுக்கு விரோதமான குணங்களை தம் குழந்தைகளிடம் காண்பர். மனிதனிடம் நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் கலந்து காணப்படுகின்றன. அவன் நல்லதை வெளிப்படையாக காண்பிக்கிறான், மற்ற குணங்கள் வெளிப்படாதவாறு பார்த்துக் கொள்கின்றான். அவை வெளிப்படவில்லை என்றாலும் அவனிடமே அந்த குணங்கள் இருக்கின்றன. அவை குழந்தைகளிடம் தெரியும் என்று அன்னை கூறுகின்றார். பெற்றோர்கள் சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு சிலர் விஷயத்தில் பொறுப்பை தட்டி கழிக்க கற்றுக் கொடுப்பார்கள், ஆனால் தங்கள் விஷயத்தில் மட்டும் அவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஒரு மேனேஜருடைய மகனை அவருடைய நிறுவனத்திற்கு வந்த ஒருவர் குறுக்கு விசாரணை செய்துவிட்டு போனார். இந்த மேனேஜர் எட்டை இருந்து அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த ஆள் போனது பிறகு மகனிடம் சென்று சாமர்த்தியமாக கலந்து கொண்டாய் அல்லவா என்று கேட்டார். தான் பொறுப்பை தட்டி கழித்த முறையை மகன் விளக்கினார். தகப்பனாருக்கு மிகவும் சந்தோஷம், மெச்சினார், மகனை மெச்சினார். அவனுக்கு திருமணம் ஆயிற்று. அவன் வேலை செய்வதை தட்டி கழித்து விட்டு தருதலை நண்பர்களுடன் சேர்ந்து ஊரை சுற்றினான். தகப்பனார் கவலை அடைந்தார். இது நாள் வரை அவனை கெடுத்தது தாம் தான் என்பதை அவர் அறியவில்லை. அவரை போன்ற பெற்றோர்கள் அடிப்படை காரணத்தை தன்னிடம் கண்டுபிடித்து முதலில் தன் மனதை மாற்றிக்கொண்டு பிறகு மகனை திருத்த முயன்றால் வெற்றி கிடைக்கும் என்று அப்பா அவர்கள் அன்னையின் அருளில் எழுதியிருக்கின்றார். என் மகனை போல ஒரு பிள்ளை யாருக்கும் பிறக்கக்கூடாது என்று பொறுமும் பலரில் பாதி பேருக்கு மேல் தங்கள் மகனை அதுபோலவே வளர்த்திருப்பார்கள். தங்கள் வளர்ப்பு முறையில் குறை இருந்தால் அதை உணர வேண்டும். அதற்கு பிறகு தன்னை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். அப்படி செய்த பின் மகனிடம் மாற்றம் ஏற்படுத்த முடியும். அதன் பின் அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனை முழு பலனை கொடுக்கும் என்று சொல்கின்றார். பள்ளியில் படிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எவ்வளவோ பாதிப்புகள் வருகின்றன. அப்படி பாதிப்புகள் ஏற்படும் பொழுது பெற்றோர்கள் குழந்தைகளை அடித்து திருத்த நினைப்பார்கள். குழந்தைகளை அடிப்பதை ஸ்ரீ அன்னை ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்து வந்தால் திருத்தப்பட வேண்டிய குணங்கள் தானாகவே திருத்தப்படுகின்றனவாம். ஒரு அன்பர் அப்பாவிற்கு எழுதிய கடிதத்தில் இந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது, என் மகன் திருந்தி விட்டான், பொய் சொல்வதை ஓரளவு நிறுத்தியுள்ளான், அவன் திருந்தவே மாட்டான் என்று வெறுத்த எல்லா ஆசிரியர்களும் வகுப்பில் அவனை கைகுலுக்கி பாராட்டும் அளவிற்கு, படிப்பிற்கு அவனை உதாரணம் காட்டும் அளவிற்கு முன்னேறிவிட்டான். முதன்முறையாக எல்லா பாடங்களிலும் தேறியிருக்கிறான். இதற்கு முன்பு அவனை படிக்க சொன்னால் பசிக்கிறது என்பான், சாப்பாடு போட்டால் தூக்கம் வருகிறது என்பான். பள்ளியில் எவ்வளவு கெட்ட பெயர் உண்டோ அத்தனையும் வாங்கியிருந்தான். இப்பொழுது எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அவர் அப்பாவிடத்தில் பிரச்சனையை சொல்லி அழுத நேரத்தில் இந்த இடத்தில் அவன் மகன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தான். அவனோடு போராட வேண்டிய தேவையே எனக்கு ஏற்படவில்லை என்று எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த அன்பருக்கு உள்ள ஒரு குரல் கேட்டான், நீ உன்னுடைய விருப்பங்களை பலாத்காரமாக அவனுள் திணிப்பதை நிறுத்த வேண்டும். சிறு சிறு தவறுகளை கூடாது. அவன் தவறு செய்தாலும் உனக்குள் இருக்கும் டிக்டேட்டிங் டேர்ம்ஸை நீ மாற்றிக்கொள்ள முன் வந்தால் உன் மகன் மாறிவிடுவான் என்று அவருக்குள் கூறியதாம். உடனே இவர் அதற்கு சம்மதித்து தவற்றை உணர்ந்த பின் இப்பொழுது மகன் மாறிவிட்டான். இப்பொழுது நடப்பதெல்லாம் ஸ்ரீ அன்னையின் அருளின் வெளிப்பாடுகள் என்று அப்பாவிற்கு எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பெற்றோரின் மனதில் அடக்கப்பட்டுள்ள தவறான உணர்வுகள் குழந்தைகள் மூலமாக வெளிப்படுகின்றன. பெற்றோர்கள் அக்குறைகளை தங்களுள் திருத்திக் கொள்ள முன்வந்தால் அதன் மாற்றங்களை குழந்தைகளிடம் காணலாம் என்பது. இந்த தெய்வ வாக்கின் சத்தியத்தை இந்த மேலே உள்ள நண்பரின் கடிதம் உணர்த்துகின்றது. அதாவது, மகனின் தவறுக்கு தாய் பொறுப்பேற்றுக் கொண்டு தன் குறைகளை மாற்றிக்கொள்ள முன்வந்த மறு நிமிடமே பலன் கிடைக்க துவங்கியுள்ளது. குழந்தைகள் கண்ணாடியை போன்றவை. அவைகளின் செயல்களில் உள்ள குறை நிறை அனைத்துமே நம்முள் இருப்பதாக பெற்றோர்களிடமிருந்து இருக்கிறது பிரதிபலிப்புதான் என்று எழுதுகின்றார். இன்னொரு நண்பர், அவர் செய்த தவறு எப்படி தன் குழந்தைகள் மூலமாக வெளிப்பட்டது என்பதை கொடுத்திருக்கின்றார். அந்த உதாரணத்தை பார்க்கலாம். இந்த அன்பர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் முடித்து ஒருத்தரை குடி வைத்தாராம். குடி வந்தவர் மாடியில் பால்கனிக்கு வெகு அருகில் எலக்ட்ரிக் கம்பி போடுவது ஆபத்து என்று வீட்டுக்காரரிடம் சொன்னாராம். டிபார்ட்மெண்ட்டுக்கு அதற்குரிய செலவை கட்டினால் கம்பியை நகர்த்தி விடுவார்கள். ஆனால் இந்த செலவை குடியிருப்பவர் தான் தர வேண்டும் என்று சொன்னாராம் வீட்டுக்காரர். இது என்ன நியாயம் என்று அவர் அந்த குடித்தக்காரர் கேட்பதற்கு, நீங்கள் தாராளமாக செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இதையும் நீங்களே கொடுத்தால் என்ன என்றாராம் வீட்டுக்காரர். பிறகு குடித்தக்காரர் ₹100 கொடுத்து அந்த கம்பியை அகற்றினாராம். 10 வருடங்களுக்கு பின் இந்த வீட்டுக்காரரின் மகன் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்க்க விரும்பினார் மகனை. பையன் கணக்கு படிக்கவில்லை, ஆனால் கணக்கு படித்ததாக பணம் கொடுத்து பொய் சர்டிபிகேட் வாங்கினார். வெளிமாநிலத்தில் பணம் கொடுத்து பையனை சேர்த்தார். அவர் வீடு திரும்பிய பொழுது அவருக்கு முன் பையன் அங்கு வந்திருந்தான். பையன் படிக்க மறுத்தான், அவனுக்கு பைத்தியம் பிடித்தது. வீட்டுக்காரருக்கு தான் 100 ரூபாய் அடாவடியாக குடிவரை கேட்டது இது போன்ற சில்லறை பழக்கங்கள் இது போன்ற நிலையை ஏற்படுத்தியது என்று தெரியுமா? பையனை ஏண்டா நீ இப்படி செய்தாய் என்று கேட்டால், அப்பாவிடம் ஏராளமாக பணம் இருக்கிறதே கொடுக்கட்டுமே என்று பையன் பதில் சொன்னானாம். இந்த வீட்டுக்காரர் நாம் முன்பு சொன்னதுதான் இப்பொழுது எதிரொலியாக தமக்கு வந்திருக்கிறது. அதாவது குடித்தனக்காரர் தான் அந்த செலவை செய்ய வேண்டும், அவரிடம் தாராளமாக பணம் இருக்கிறதே என்று நினைத்தார் அல்லவா. அதற்கு பதிலாக அதே போன்று அவர் பையன், அப்பாவிடம் நிறைய பணம் இருக்கிறதே கொடுக்கட்டுமே என்று பையன் சொன்னான். பெற்றோரிடம் உள்ள அந்த குறை வந்து பிள்ளைகளிடம் வருகின்றது. பெற்றோர்கள் திருந்தாமல் பிள்ளையை திருத்த முடியாது என்று அன்னை கூறுகின்றார். ஆனால் அப்படி தன்னை திருத்திக் கொள்ள முன்வரும் பெற்றோர்கள் அன்பர் மட்டுமல்ல, சாகர் ஆவார் என்று சொல்லியிருக்கின்றார். நான் கூறுவது எளிது என்று எழுதுகின்ற அப்பா, என் மகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் மகன் பெரிய மனிதனாக வேண்டும் என நினைக்கும் பெற்றோர், அதாவது நேரு கூட எதிரொலி மலையில் ராஜீவும் சஞ்சயும் பெரிய மனிதர் ஆவாரா என கேட்டாராம். பெற்றோர்கள் தன் மகன் பெரிய மனிதனாக வேண்டும், என் இஷ்டப்படி அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று கூறாமல் மக்கள் மன நிறைவுடன் பெருவாழ்வு வாழ வேண்டும் என நினைத்தால் குடும்பத்தில் உள்ள பாதி பிரச்சனை தீரும் என்று சொல்கின்றார். சர்க்கார் வேலையில் என்ஜிஓ கார்ந்தவருக்கு அன்பரானதால் பிரதமராகும் வாய்ப்பு தினமும் ஒருமுறை கதவை தட்டி அழைக்கிறது என தெரியுமா? உடலால் உபாதை உற்றவருக்கு மனம் கசங்காமல் நர்ஸ் வேலையை நாள்பட செய்வதால் நாட்டில் பெரும் விருது நடனமாடுவது தெரிய வேண்டும்னு சொன்னார். அப்பா இதுல பிராக்கெட்ல வந்து சேத்னா தலையில் இருந்தது போன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறது, சேத்னா தலையில் இருந்தது போல் அப்படிங்கிறது வந்து சகோதரர் அசோகன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார், அதை சொல்றேன். ஒருவர் அண்ணன் என்பர், ஆனால் அவருக்கு வந்து பெண்களோடு அதிக சகவாசம் இருந்தது. அவருக்கு பெண்களோடு அதிக சகவாசம் இருந்ததுனால் அவருக்கு அன்னையை பார்க்க சங்கோஜமாக இருந்தது. நாம் நிறைய பெண்களுடன் நடந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி போய் அன்னையை பார்ப்பது என்று சங்கோஜப்பட்டுக் கொண்டிருந்தாராம். பிறகு தன்னுடைய காம உணர்வுகள் எல்லாம் அடக்கி கட்டுப்படுத்தி பிறகு அன்னையை அவர் பார்க்க போனாராம். ஆனால் அன்னை, நீ அடக்கியுள்ள காம உணர்வுகள் உன் தலைக்கு மேல் நடனமாடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் நீயோ அதை அடக்கிவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூறினார். இப்படி இருக்கும் என எனக்கு தெரியவில்லையே என்றார் ஒரு அமெரிக்கர். அனுபவத்தை அடுத்தவர் எடுத்து கூற முடியாது. அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் அன்பர்களுக்கு கூறுவது பெரும் செல்வம். பெற்றோர் நம் பரம்பரையில் பெற்ற பக்குவத்தை மக்களுக்கு கொடுத்த பின் வருவதை பெற்றவர் இத்திரண்ட செல்வத்தை திரும்பி பார்க்க மாட்டார். மக்கள் தம் பெற்றோரால் பெறக்கூடிய அனைத்தையும் பெற முடிவு செய்தால் அடுத்த கட்ட பலன் பெறுவர்னு எழுதியிருக்கிறப்பா. ஒரு பெரிய மிரஸ்தரர், அவருக்கு பல ஊர்களில் தங்கும் வேலை இருந்ததால் போகும் இடமெல்லாம் ஒரு குடும்பம் இருக்குமா? அது போன்ற ஒரு குடும்பத்து பையனுக்கு தகப்பனாருக்கு உள்ள பெரிய மிராஸ்தார் திறமை உண்டு. பெரிய மனிதனுக்குரிய தலைவர் குணம் உண்டு, மற்றவரை ஆதரிக்கும் பழக்கம் உண்டு. இந்த நலகுணங்களை அவன் பாராட்டினான். அதனால் எதிர்பாராத விதமாக வாய்ப்புகள் வந்தபடியே இருந்ததாம். தகப்பனார் தம் கிராமத்தில் செய்ததை மகன் பெரிய அளவில் செய்தான். அவன் ஆரம்பித்த தொழிலில் தகப்பனார் திறமைகள் தேவைப்படவில்லை. ஆனால் தகப்பனார் குணங்களை அவன் பாராட்டிய பொழுது வெற்றி கிடைத்தது. புதிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அத்திறமைகளுக்கு வேலை வந்தது. சிறப்பாக செயல்பட்டான். இவனுடைய தாயார் எவரையும் அனுசரித்து போகும் பழக்கம் உள்ளவர். எவர் மனமும் புண்பட நடக்க மாட்டார். சிலர் இனிக்க நடப்பது தாயார் மனநிலை. பையனுக்கு அந்த சுபாவம் இருந்தது. அடுத்தவருக்கு என்ன செய்தால் சந்தோஷப்படுவார் என்ற நினைவை அவன் தலையான நினைவாக கொண்டான். அது வலித்தது. அதை செய்ய பெரிய வாய்ப்புகள், பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்பட்டது. நிலைமை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போயிற்று. இது பெற்றோரின் நல்ல திறமைகளை வளர்ப்பதால் ஏற்படும் பலன். கடைசியில் சிப்பந்தியாக ஆரம்பித்தவன் நாடறிந்த செல்வன் ஆகிவிட்டான். யோக சட்டம் பலன் கருதாதது. வாழ்வு சட்டம் பலனுக்காக வேலை செய்வது. என் சட்டம் என்று அப்பா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். பலன் பிறருக்கு பெருவாரியாக தொடர்ந்து வரும் நல்ல எண்ணம் எழுந்து நிலைப்பது. எளியவர் முதல்வர் ஆகலாம், மளிகை கடைக்காரர் தொழிலதிபர் ஆகலாம், பிரியாணி செய்தவர் பிளேனில் போகலாம், பாடவே தெரியாதவர் பாடகியாகலாம், நாம் செல்வம் செல்வாக்கு விருதுகளை பெறலாம். அவற்றை அனைவரும் பெரும் பெரிய மனம் எனக்கு வேண்டும் என விழைவது யோகம் அல்ல. யோக வாழ்வுக்குரிய பெருந்தன்மையான பெரிய மனம் முகம் திருந்தி நோக்காமல் குறிப்பறிந்து சபை நடுவே நடக்க நயத்தக்க நாகரீகம் உள்ளவர். அரசரிடம் அகாது அணுகாது தீக்காய வேண்டும் என்பது குறள். அன்னையின் அன்பின் தழலில் அகலாது அணுகாது என்பதை தழலுடன் ஐக்கியமாகி நெருப்பாக ஆர்வம் எழ விழைவது பக்தி நம்பிக்கை ஆர்வம். அரசனை அணுகினால் அன்னையை அணுகினால் தீ புடம் போட்டு புனிதமாக்கும். வாழ்வின் சட்டமெல்லாம் அன்பருக்கு உண்டு, அடுத்த கட்ட உயர்வில் உண்டு. பெற்றோர் படிப்பு குறைவானவரானால் பாசம் அதிகமானவர். மக்கள் அனுபவம் இல்லாதவரானால் பெற்றோரின் அனுபவ சாரத்தை ஆழத்தில் பெற்றவராவார். மக்கள் பெற்றோரில் ஏற்க வேண்டிய இடத்தில் ஏராளமாக ஏற்க வேண்டும். சிறுசுகள் சந்தோஷமாக இருக்கட்டும் என கூறும் பெற்றோர், என் மகள் என்னை விட பெரிய இடத்து மருமகளாவாள் என்பதை அறிந்து, என் மகன் அனுபவத்தில் என்னை விட உயர்ந்தவன் அல்லவா என மனம் ஏற்றவுடன் மனையை ரூபாய் 27,000 விற்க முடியுமா என்று காத்திருந்தவர் சமாதிக்கு போய்விட்டு வந்த பின்னர் ரூபாய் 81,000 விற்றது போல் ஆகும்னு அப்பா சொல்றார். போக இருந்த உயிர் பிழைத்து 20 இருக்க சபதமிடுமாம். பெற்றோரும் பிள்ளைகளும் எதிரிகள் இல்லை, உடன்பாடான பகுதிகள். ஆனால் அதிகாரம் செய்ய அனைவரும் பிரியப்படுகிறார்கள். அது இயல்பு. உள்ள அதிகாரத்தை செலுத்த மறுத்தால் உயர்ந்த அதிகாரம் வரும்னு சொன்னார். பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. பெற்றவர்கள் பெருமைப்படும்படியாக வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமையும் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. சாதாரண குடும்பங்களில் பெற்றோர்கள் தம்முடைய அதிகாரம், கண்டிப்பு, கட்டாயம் ஆகியவற்றை பயன்படுத்தி தான் பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வர முயல்கிறார்கள். அன்னை பக்தர்கள் என்ற முறையில் நாம் இந்த விஷயத்தில் சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டால்தான் நம் அன்னை பக்திக்கு ஒரு அர்த்தம் வரும்னு சொன்னார். பிள்ளைகள் சுதந்திரமாக வளர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக மலர்ச்சி வரும் என்று அன்னை சொல்லியிருக்கின்றார். ஆகவே நம் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற தீவிரத்தில் அவர்களுடைய ஆன்மீக மலர்ச்சி கெட்டு போகும் அளவிற்கு நாம் கண்டிப்பையும் கட்டுப்பாட்டையும் திணிக்க கூடாது. அடிப்படையான விஷயங்களில் கட்டுப்பாட்டை விதித்து அவர்களுடைய மேல் படிப்பு, உத்தியோகம், திருமணம் போன்ற விஷயங்களில் ஒரு சுதந்திரத்தை வழங்கலாம். ஆசிரம பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளையே அன்னை ஆசிரமத்தில் சேர சொல்லி வற்புறுத்தியதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம் பிள்ளைகள் நாம் தேர்ந்தெடுத்த படிப்பைத்தான் படிக்க வேண்டும், நாம் விரும்பும் உத்தியோகத்தில் தான் சேர வேண்டும், நாம் பார்க்கும் வரனைத்தான் திருமணம் பள்ளி கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது சரியில்லை. அன்னை ஆசிரம பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குவதோடு நிறுத்திக் கொள்வார். அதற்கு மேல் அவர்கள் இஷ்டம் என்று விட்டு விடுவார். அந்த மாணவ மாணவிகள் எல்லாம் அவருடைய குழந்தைகள் போலதான். அவர் குழந்தைகளையே அவர் கட்டாயப்படுத்தாமல் இருந்தார் என்றால் அதே பாணியில் நாமும் நம் குழந்தைகளுக்கு நமக்கு எது நல்லதென்று தெரிகிறதோ அதை பற்றி அறிவுரை வழங்கிவிட்டு மேற்படி செயல்படுவது அவருடைய இஷ்டம் என்று விட்டால் அன்னையின் பாணியில் நாமும் நடக்கிறோம் என்றாகும். இதற்கு மாறாக கடைசி வரை கட்டாயப்படுத்தி அதிகாரம் செலுத்தினால்தான் நம் கடமையை செய்ததாகும் என்று நடந்து கொண்டால் நமக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசம் இல்லாது போய்விடும். ஆகவே நம் குடும்ப வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களை நாம் அன்னையை மயமாக்கினோம் என்றால் நம் குடும்ப கடமைகளும் நம் அன்னை பக்தியும் சுமூகமாக ஒன்றிணைந்து நம்முடைய மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும்னு சொன்னார். காலமே புனிதமாக மாறிவிட்டது. அன்பர்கள் அதிகபட்ச அதிர்ஷ்டம் பெறுபவர்கள். அதிர்ஷ்டம் பெறும் அளவுக்கு மனம் பறந்து செயல்பட வேண்டும். போட்டி பொறாமை மக்களிடமோ பெற்றோரிடமோ எழுவது சரியில்லை. என் இஷ்டப்படியே நடப்பேன் என மகன் கூறினாலும் அதே போல தாய் தந்தையர் கூறினாலும் பிரச்சனை சிக்கலாக வளரும்னு சொல்றார். மற்ற எல்லோருமே நான் நினைப்பது போல் நடக்க வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்ப்பதால் தான் பிரச்சனைகள் உற்பத்தி ஆகின்றன என்று அன்னை கூறுகின்றார். ஒற்றுமைக்காக பாடுபடுபவர் இங்கிருந்துதான் முயற்சியை தொடங்க வேண்டும். அவர் தன்னை பொறுத்தவரை மற்றவர்களுடன் பழகும் போது மற்றவர்களுக்கு பிடித்தமானதை செய்ய முன்வர வேண்டும். இதுவே அவருடைய முயற்சிக்கு அடையாள குறி. ஒவ்வொருவருடனும் இது போன்ற மனநிலையில் தொடர்பு வைத்துக் கொண்டால் அவருடைய முயற்சிக்குரிய பலன் அதிகமாக குடும்பத்தில் தெரியும். எந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் குடும்பம் சீரழியுமோ அந்த பெண்ணையே மணப்பேன் என்று பிள்ளை பிடிவாதம் செய்கிறான். தந்தை தன் எண்ணத்தையும் மனதையும் நேரெதிராக மாற்றிக்கொண்டு மகன் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று பிள்ளையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய முனைந்தார். நிலைமை எதிர்பாராத விதமாக மாறியது. பெண் வீட்டார் பிள்ளையை விட்டு தாமே விலகிக் கொண்டனர். பிறகு பையனுக்கு செய்த திருமணம் சிறப்பாக அமைந்தது. ஒற்றுமை ஒருவரின் நல்லெண்ணத்தால் ஏற்படும். அவருடைய மனப்பான்மையின் மூலம் அன்னை செயல்பட முடியும், ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும்னு சொன்னார். ஒருவர் சமர்ப்பணத்தை நாடினால் பிரச்சனை மெதுவாக படிப்படியாக நாலா வட்டத்தில் தீரும் என்று சொல்கின்றார். ஒரு பெண் பரீட்சையில் தவறிவிட்டால் கேட்பவருக்கு தான் பாஸ் பண்ணதாக சொல்கின்றாள். தகப்பனாருக்கு இது வருத்தம் கொண்டது. நாம் அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் கண்ட அற்புதங்கள் அநேகம். எனினும் தம் மகன் உண்மையை மாற்றி பேசுவது அவருக்கு புரியவில்லை. தம்முடைய ஆபீஸில் அன்னை கோட்பாடுகளை பின்பற்றி மின்சார விரயத்தை தடுக்க முயன்றார். பெரும் முயற்சி செய்தார், வெற்றி கிடைத்தது. வீட்டில் மின்சார பில் அளவு கடந்து குறைந்தது. எப்படி எனவும் தெரியவில்லை. இதுவும் அன்னை என்று ஏற்றுக்கொண்டார். சுத்தத்தை ஆபீஸில் கடைபிடித்தார். எவ்வளவு பொருள்களை சுத்தம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்தார். தன் மேஜை மீது உள்ள போனை தாமே சுத்தம் செய்தார். சுத்தம் செய்வதில் ஆர்வம் கொண்டார். ஒரு நாள் தமக்கு ப்ரமோஷன் வந்ததை போனில் ஒருவர் சொல்ல கேட்ட பொழுது அந்த ப்ரமோஷனை விட போன் மூலம் வருவதை அவர் கவனித்தார். பொதுவாக ப்ரமோஷன் செய்தி ஆர்டராக கையில் வரும் வரை ரகசியமாக இருப்பது வழக்கம். இதற்கு அந்த ப்ரமோஷன் பார்த்தார். கூப்பிட்டு வாழ்த்தி விஷயத்தை சொல்வது, கான்பிடென்ஷியல் கிளர்க் நம்பிக்கையோடு சொல்வது, ஆர்டராக வருவது போன்ற வழக்கம். போனில் தெரிந்து கொள்வதும் உண்டு. இதற்கு இது புதியது. தம் கவனத்தை பெற்ற போன் தமக்கு ப்ரமோஷனை அறிவிப்பதாக அறிந்தார். பெரிய டெண்டரை அளவிடும் பொழுது எழும் சிக்கல்கள் அதிகம். 20-30 கோடி பணம் புழங்கும் இடம், சட்டம் ஒரு பக்கம், மேலதிகாரி ஒரு பக்கம், அரசியல் செல்வாக்கு, பணம், தொழிலதிபர்கள் சந்திக்கும் இடம் இதுவாக இருந்ததால் அடுத்த நிலை அதிகாரிகள் நிலை இக்கட்டானவை. எதையும் தெளிவாகவோ தைரியமாகவோ செய்ய முடியாத நிலை. 4 வருஷத்திற்கு பின் கேள்வி எழுந்தால் நோட்ஸ் தயார் செய்த அதிகாரியை காட்டிக் கொடுக்கும் மேலதிகாரியும் உண்டு. அது போன்ற ஒரு பெரிய டெண்டரில் வழி தெரியாமல் அன்னைக்கு பிரார்த்தனை செய்தார். இதுவரை இல்லாதது போல் மேலதிகாரி கூப்பிட்டு, நானே டெண்டரை கவனித்துக் கொள்கிறேன், உனக்கு பொறுப்போ வேலையோ வேண்டாம் என்றார். எவ்வளவு பெரிய பாரம்! அன்னை எப்படி நிலைமையை மாற்றிவிட்டார்கள் ஆச்சரியப்பட்டார். ஆனால் இவர் வாழ்க்கையில் நடந்த இத்தனை அனுபவங்களும் நம்பிக்கையும் இவர் பெண் விஷயத்தில் பலிக்கவில்லை. அது இவருக்கு யோசனையை கொடுத்தது. எப்படி பிரார்த்தனை செய்தால் பெண்ணின் மனதை மாற்றலாம் என்று அவர் பலவிதமாக ஆலோசனை நடத்தினார். அன்னைக்கு சமர்ப்பணம் செய்தார். அப்பொழுதுதான் அவருக்கு தான் செய்த தவறு தெரிந்தது. அதாவது தாம் பட்ட பரீட்சையில் தவறியது இவருக்கு நினைவு வந்தது. அதை தான் பாஸ் செய்ததாக சொல்லிக் கொண்டிருப்பதையும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அதன் பிறகு பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை தவறாது, தவறினால் பின்னணியில் ஒரு முக்கிய நிகழ்ச்சி இருக்கும் என்பது இவருக்கு புரிந்தது. தம் குறை மகளின் குறையாக எழுவது அவருக்கு புரிந்தது. இந்த விஷயத்தை அவர் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அவர் எந்த இடத்தில் தவறு செய்தார் என்பது அவருக்கு புரிந்தது. அவர் தன்னை மாற்றிக்கொண்டவுடன் அவருடைய மகளும் மாறிவிட்டார் என்று எழுதியிருக்கின்றார். தொந்தரவான பிரச்சனை கிளம்பிவிட்டால் மனிதன் நிலையிழந்து விடுவான், அன்னையை மறந்து விடுவான். நினைவு வந்தாலும் அன்னையிடம் முறையிடும் அளவுக்கு தெரிந்திருக்காது. அந்த நிலையில் முதலாக செய்ய வேண்டியது மனதை அன்னையிடம் திருப்பி, அன்னை மீதுள்ள நம்பிக்கையை புதுப்பித்து, அன்னை நம் பிரச்சனையை தீர்ப்பார் என உறுதி பூண்டு சமர்ப்பணத்தை ஆரம்பிக்க வேண்டும்னு சொல்றார் அப்பா. இதுவே கடினமான கட்டம். இதை செய்துவிட்டால் பெரும் பகுதி வெற்றி கிட்டியதாகும்னு சொன்னார். அடுத்த கட்டத்தில் சமர்ப்பணத்தை நினைவு கூறும் அளவுக்கு பிரச்சனை இடம் கொடுக்காது. பிரச்சனையை ஒதுக்கி வைத்து எண்ணம், உணர்வு, செயல் ஆகிய மூன்றையும் சமர்ப்பணம் செய்தால், பூர்ண சமர்ப்பணத்தின் கீழ் கொண்டு வந்தால் பிரச்சனை நகர ஆரம்பிக்கும், பிரச்சனை தீரும் என்று சொல்கின்றார். அப்படியும் தடை இருந்தால் அந்த பிரச்சனையின் பூர்வோத்திரத்தை சமர்ப்பணம் செய்தால் பிரச்சனை முழுவதும் கரையும் பூரணமாக விலகும்னு சொன்னார். ஒருவரால் தொந்தரவான பிரச்சனை வந்த பின்னும் அன்னையை நினைவு கூற முடியும் என்றால், அதை சமர்ப்பணம் செய்ய முடியும் என்றால், அவரால் செய்ய முடியாதது ஒன்றில்லை எனலாம். இது பெரிய திறன். இத்திறன் கைக்கு வந்தால் அன்னையிடம் பெரிய பேறுகளை பெறலாம்னு சொல்றார். சம்பந்தப்பட்ட ஒருவர் சமர்ப்பணத்தை நாடினால் எளிதில் பிரச்சனை தீரும். அன்பர் குடும்பமானால் அனைவரும் சமர்ப்பணத்தை நாடுதல் முறை. எல்லா குடும்பங்களிலும் எழும் திருமண பிணக்கு அன்பர் குடும்பத்தில் எழாது. விளம்பரம் கொடுத்தால் முதல் கடிதம் திருமணத்தில் முடியும். விளம்பரம் கொடுக்க நினைக்காவிட்டால் சம்பந்தி நம்மை அணுகுவார். குறுகிய மனம் தீவிர கடுமையாகி கொடுமைக்கு ஆசைப்படுவது பெற்றோராயினும் மக்களாயினும் பிரச்சனை எழும். அன்னையை ஏற்காமல் வேறு காரணங்களுக்காக அன்பராகியவர் குடும்பத்தில் பிரச்சனை எழ தவறாது. அவர் நம் கணக்கில் சேராது. பெண்கள் வேலைக்கு போவதால் வருமானம் அவர்களுக்கு சுதந்திரம் தருகிறது. எனவே குடும்ப வாழ்வு இரட்டிப்பு வருமானம் பெறுகிறது. இதனால் குடும்ப சந்தோஷம் இரு மடங்காக வேண்டும். பிள்ளைகள் எதிர்காலம் ஏற்றம் பெற வேண்டும். 1950க்கு முன் இல்லாத பொருளாதார நிலை இது. காலம் மாறுகிறது. காலனுக்கு வலிமை இல்லை, கர்மத்திற்கும் வலிமை இல்லை. அதனால் வாழ்வின் எல்லா அம்சங்களும் உயர்கின்றன. பெற்றோரை மக்கள் ஆதரிப்பது எளிது, பெரும் ஆதரவு தரலாம். பிள்ளைகளுக்கு பெற்றோர் உயர்ந்த எதிர்காலம் தர முடியும். சுமூகம் அதை செய்யும்னு சொல்றார். எப்பொழுதும் கடுகடு என்ற வீடு கலகரன் என்றால் அங்கு அன்னை வருவார். கடுகடு என்பது வறுமையின் சின்னம், கலகலப்பு வளத்தை குறிக்கும். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாற பல கட்டங்கள் உண்டு. சுமூகம் என்றால் ஒருவரை நினைத்தால் மனம் மகிழ்ச்சியால் துள்ளி அந்த துள்ளலை நாடுவதற்காக அவரை நினைப்பதாகும். அதே போல அடுத்தவர் நம்மை நினைக்கும் தோறும் அவர் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தால் நம்மிடையே சுமூகம் ஏற்பட்டு உள்ளது என பொருள். இவ்விரண்டு உணர்வுகளும் சேருமிடம் அன்னை. அன்னையை இருவர் ஏற்றுக்கொண்டதற்குள்ள அடையாளங்கள் ஒன்று, ஒருவர் நினைவு அடுத்தவருக்கு புலகாங்கிதமாக இருப்பதாகவும்னு சொல்றார். சுமூகம்தான் சிருஷ்டியின் சூட்சமம். இயற்கைக்கு சுமூகம் இன்றுமையாததாக இருக்கும். சுமூகம் நல்ல எண்ணத்தால் ஆனது. பூரணயோகத்தின் அடிப்படையே சுமூகம். சுமூகம் குறைந்தால் பிரச்சனை ஏற்படும் என்று சொல்கின்றார். மாமியார் கொடுமையை மருமகள் குறைக்க மாமியாரையே வீட்டில் அனுமதிப்பதில்லை. மாமியார் மருமகளை குறை சொல்வார், அனைவரிடமும் சொல்வார், அடிக்கடியும் சொல்வார். மருமகளை குறை சொன்னாலும் அது தன் குடும்பத்தை குறைவாக பேசுவதாகும் என அவர் அறியவில்லை. மருமகள் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படுவதை கருதுபவர். மாமியாரும் மருமகளும் எதிர் முனைகள். இருவரும் சேர்ந்ததே குடும்பம். இருவரில் ஒருவர் தம் மனநிலையை குடும்பம் என்ற உயர்நிலைக்கு கொண்டு வந்தால் அடுத்தவர் மனம் மாறும் சந்தர்ப்பம் உண்டு. இம்மனநிலையில் அன்னையை கருதினால் நம் மனநிலை அன்னையால் அளவு கடந்து உயர்ந்து விடுவதால் அடுத்தவர் அதற்கு கட்டுப்படுவார். மாமியாரின் மட்டமான போக்கு மருமகளின் உயர்ந்த மனநிலையால் குடும்பத்தை பாதிக்காது என்று சொல்கின்றார். மாமியார் மருமகளுக்கு இடையே உள்ள விரோதம் பெரும்பாலும் இந்த வகையைச் சேர்ந்ததுதான். மாமியார் நம்முடைய அதிகாரத்திற்கு மருமகள் அடங்கி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். மருமகள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் மாமியார் கோபம் கொண்டு அவளை இன்சிக்கலாம். ஆனால் பல சமயங்களில் அதிகாரம் காரணமாக பிள்ளையாகவும் மற்றவருக்கு கணவனாகவும் விளங்கும் ஆண்மகனை இருவரும் மட்டுமே சொந்தமாக்கிக் கொள்ள முயல்வதால் வரும் விரோதம் தான் இது. ஆனால் இருவருடைய உறவுகளும் வேறுபட்டவர்களாக இருப்பதால் போட்டிக்கு இடமில்லை என்று சொல்லலாம். தாயார் அந்த ஆண்மகனை பிள்ளையாக சொந்தம் கொண்டாடுகிறார். மனைவி அதே ஆண்மகனை கணவனாக சொந்தம் கொண்டாடுகிறார். போட்டியிடுவது இரு தாயார்களோ அல்லது இரு மனைவிகளோ இல்லை. அப்படி இருந்தால் ஏற்படும் விரோதத்திற்கோர் அர்த்தம் உண்டு. துரதிருஷ்டவசமாக இல்லாத ஒரு விரோதத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய குணம் மனித சுபாவத்திற்கு இருக்கிறது என்று சொல்கின்றார். அதாவது உலக வழக்கு வந்து மாமியாரை மெச்சிய மருமகள் இல்லை என்பது. ஆனால் அன்னையிடத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், மாமியார் மெச்சவில்லை எனில் அவள் மருமகள் இல்லை, மருமகள் விரும்பவில்லை எனில் அவள் மாமியார் இல்லை என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். கல்வி அபரிமிதமாக பரவுகிறது என்றால் காப்பி அடிப்பது பரவுவது சரியில்லை. 300 பல்கலைக்கழகங்கள் 3000 ஆனாலும் எதிர்காலத்திற்கு அந்த வசதி போதாது. ஏனெனில் அந்த நாளில் பள்ளிக்கே போகாதவர் இன்று 5 வகுப்பு உடன் நிறுத்துவதில்லை. பட்டம் பெற்று தொழிற்கல்வி பட்டம் பெறுவதால் அனைவரும் பட்டம் பெறும் வரை கல்வி பெருகும். இதன் முக்கிய பங்கு பெற்றோர் பொறுப்பு. வெளிநாட்டில் மகனும் மகளும் சம்பாதித்தால் பெற்றோர் மாதம் 1 லட்சம் பெறுகிறார்கள். மக்கள் பொருளாதார கடமை பெரிய அளவில் நிறைவேறுகிறது. தான் விரும்பிய பெண்ணை மணக்க இளைஞன் எதையும் செய்வான். பெண் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருப்பாள். அதை பெற்றோர் ஆதரித்து விட்டால் அவர்கள் வாழ்வு அமோகமாக இருக்கும். நடைமுறையில் எதிர்ப்பவரும் கொஞ்ச நாள் கழித்து எதிர்ப்பை கைவிட்டு விடுகிறார்கள். பேரக்குழந்தை தாத்தா பாட்டியை பெற்றோரிடம் சேர்த்திடுகின்றது. எதிர்ப்பு இயல்பு என அறிவது விவேகம். திருமணம் ஆனவுடன் ஒரு சிறு பெண் விதவையானாள். அவர்கள் இரு குடும்பமும் சேர்ந்து பெண் வாழ்வு பாழாக கூடாது என முடிவு செய்தனர். ஜாதியினர் ஒன்று போல் ஆதரித்தனர். ஊரும் உலகமும் பாராட்டியது. அனைவரும் முன்னின்று அவள் 2ம் திருமணத்தை கோலாகலமாக செய்தனர். இது முன்னேற்றத்தின் அறிகுறி. பெற்றோரும் பிள்ளைகளும் கல்வி, திருமணம், வேலை, சடங்கு, சம்பிரதாயத்தில் அதுபோல் ஆரம்ப எதிர்ப்பை கைவிட்டு ஒன்று சேர்வதை காண்கின்றோம். ஆரம்பமே சுமூகம். அடுத்த கட்டம், அந்த நாளில் ஒரு குடும்பத்தில் பையன் எஸ்எல்சி படித்து கிளார்க் வேலைக்கு போய் மாதம் 30 ரூபாய் சம்பாதிப்பதை பெரியதாக கருதினர். அவன் ரிட்டையர் ஆகும் பொழுது தாசில்தாராக மாதம் 200 சம்பளத்தில் வீட்டிற்கு வருவதை பெரிய பாக்கியமாக கருதினர். ஆசை இருக்கு தாசில் பண்ண என்பது பழமொழி. இன்று அதே போன்ற குடும்பத்தில் பையன் MBBS MD முடித்து ஆரம்பத்திலேயே மாதம் ரூபாய் 50,000 சம்பாதிப்பதும், 10 ஆண்டிற்கு பின் தினமும் 10,000 அல்லது 30,000 ரூபாய் சம்பாதிப்பதும் சாத்தியமாகிவிட்டது. இது நான் கூறும் வாழ்வில் குறைந்தபட்சம்னு சொல்றாரப்பா. அதிகபட்ச அந்தஸ்தை கற்பனைக்கு விட்டுவிடலாம். குறைந்தபட்சம் அதிகபட்சமாவது சுமூகத்தால். பெரியவர்கள் சுமூகத்தை நாடுவது குறைந்தபட்ச சுமூகம். சிறுவர்கள் அதையே நாடினால் பெரும் சுமூகம் அதிகபட்சம். ஜடம் சுமூகமாகி ஆன்மாவாகும் என்பது நூல் கூறுவது. சுமூகம் என்பது உருவாகி நிலைத்தால் குடும்பத்தில் நோயே வராது. சுமூகத்திற்கு சிருஷ்டி திறன் உண்டு. அதன் முதல் சிருஷ்டி உடல் நலம், இரண்டாம் பலன் செல்வம் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்த கட்டத்தில் மன நிம்மதியின் குதூகலமும் எழும். அன்பர் வாழ்வில் இவை அன்னை அம்சம் உள்ள நலம், செல்வம், நிம்மதி, அந்தஸ்து, ஆனந்தம் ஆகும் என்று சொல்கின்றார். எல்லோரும் பூரணயோகம் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. ஆசை என்பதால் அதுவும் லட்சியத்திற்கு விலக்கு. அதை விரும்புபவர் யோகம் செய்ய வேண்டும். யோகம் செய்ய முதல் கட்டமாக பல உண்டு. அவற்றுள் ஒன்று சூட்சுமமான உள்மனம். உள்மனம் செல்லுதல். உள்மனம் போய் அங்கிருந்து அடிமனதில் நிலைப்பவர் நினைக்கும் கருத்து அது. அவை சாதகர்களுக்கு உரியது. நான் அன்பர்கள் அருளை அதிகபட்சம் பெற்று வருங்காலத்தில் நம் வாழ்விலோ சந்ததியிலோ யோகத்தை நாட விழைகிறது மனம். மனம் உள்ளவரை யோகம் இல்லை. மனம் காலத்தை கடப்பது யோக சித்தி. காலத்தை கடப்பவர் ரிஷி. பூரண யோகத்தில் காலத்தை கடந்தால் மூன்றாம் நிலை காலம். திரிகால திருஷ்டி, நினைத்தது நினைத்தபடி நினைத்தவுடன் நடப்பது. அன்பர்களுக்கு அது எட்டா கனி. வளமாக வாழ்ந்து குடும்பம் செழிப்பது அன்பர் மனநிலை. அதை மட்டுமே பொதுவாக என் எழுத்து கருதும் என்று அப்பா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அன்பருக்கு அழகான எதிர்காலம் உண்டு, அற்புதமான நிகழ்காலமும் உண்டு என்று சொல்லியிருக்கின்றார் அப்பா அவர்கள். வயதான பெரியவர் முதன் முதலாக ஒரு தியான மையத்திற்கு வந்தாராம். அவருக்கு அன்னை புதியதா அல்லது தெரியாதா என தெரியவில்லை. மாலை வேலை என்பதால் அன்று அந்த தியானமயத்திற்கு வந்த 2000 கிரேஸ் மலர்களும் சிவந்து சுருங்கி விட்டனவாம். அவற்றுள் சிலவற்றை இவர் கேட்டாராம், எடுத்துக்கொண்டு போனாராம். பிறகு மறுநாள் வந்தார். அங்குள்ள அன்பரை பார்த்தார். நேற்று நான் எடுத்து போனது என்ன என்று கேட்டாராம். அருள் மலர் என்ற பதில் அவருக்கு வந்ததாம். எனக்கு விவரம் தெரியவில்லை. அது வந்ததிலிருந்து என் வீட்டில் நடக்கும் அற்புதங்களை நம்பவே முடியவில்லை என்றாராம். என்ன அற்புதம் என அவர் கூறவில்லை. எல்லா அன்பர்கள் வீடும் அப்படியே இருக்கிறது. பெற்றோரும் பிள்ளைகளும் சுமூகமாக வாழ்ந்தால் வீடு சுகமாகும் என்று சொல்கின்றார். ஒரு விதவையான தாயார், அவருக்கு 3 பெண்கள். அதில் 2 பெண்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஓரளவு வசதி வந்தது. திருமணமானவர் திருமணமாகி பெண்களும் வீடு கட்டிவிட்டனர். கடைசி பெண் வேலையில் இருக்கிறாள். தாயார் தம் வீட்டை இடித்து புதியதாக கட்டி தன் கடைசி மகளுக்கு தன பிரியப்பட்டாள். இந்த விஷயத்திற்கு முதல் 2 மாப்பிள்ளைகளுக்கும் சம்மதம் இல்லை. திருமணமான பெண்களுக்கு தாயாருடன் அபிப்பிராய பேதம். வீடு வீடாக இல்லை, சண்டை இல்லாவிட்டாலும் சச்சரவு மலிந்தது. இந்த நிலை தாயார் மனதை கலக்கியது. குடும்பம் என்றால் எல்லாம் தான் இருக்கும் என்கிறார்கள். நல்லதும் கெட்டதும் எல்லாம் இருக்கும், ஆனால் நல்லது கண்ணில் படவில்லை. எதையும் பேசி முடிவெடுக்கும் நிலையும் இல்லை. பேசினால் பேச்சு வளர்கிறது. இந்த குடும்பத்தில் தகப்பனார் இல்லை. திருமணம் ஆக வேண்டும். கடைசி பெண்ணிற்கு திருமணம் ஆக வேண்டும். இந்த நிலைமை மேலும் மேலும் மோசமாகுவதனால் இந்த பெண்ணுக்கு மனம் தளர்ந்து சலிப்பு ஏற்பட்ட பொழுது, நாம் மனிதர்களை நம்பாமல் ஸ்ரீ அன்னையை நம்பலாம் என்று தியான மையத்திற்கு வந்தாராம். அங்கிருந்த சுமூக மலர் இவருக்கு கொடுக்கப்பட்ட போது அது இந்த சச்சரவை விளக்கியதாம். நடக்கும் பேச்சுகளுக்கு இந்த பெண்ணால் பதில் கூறாமல் இருக்க முடியவில்லை. அது முடிந்தாலும் மனதிற்கு பதில் இல்லை. சலிப்பு வந்தால் அது ரத்தியாக மாறிவிடுகிறது. இந்த நிலையில் யாரிடம் எது சொல்வதற்கும் பதிலாக எல்லாவற்றையும் அன்னையிடம் கூறு, அன்னையிடம் மட்டுமே சொல் என்ற ஒரு உபதேசம் இந்த பெண்ணிற்கு கிடைத்ததாம். அது இந்த பெண்ணின் மனதிற்கு இதமாக இருந்ததுதாம். ஆனால் கடைபிடிக்க முடியவில்லை. நாளாயிற்று. முடிவாக அதை மனம் ஏற்றது. சச்சரவு அழிந்தது போல் எதிர்ப்பு மறைந்தது. பிறகு தாயார் தம்முடைய இஷ்டப்படி அந்த வீட்டை இடித்து கட்டினார். அன்னையிடம் வந்ததுக்கு பிறகு சுமூக மலரை வைத்து பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு 8 மாதத்தில் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து இந்த பெண்ணிற்கு இந்த வீடும் கிடைத்ததாம். சுமூகமாக வாழ்ந்தால் வீடு சொர்க்கம் ஆகும் என்று அதனால்தான் எழுதியிருக்கின்றார் அப்பா. அதற்கு ஏன் தடையை நாம் எழுப்ப வேண்டும்? வந்தவளை மருமகளை மகள் என்று விவரிப்பதை போல் அவளை மகளாக நடத்துவது மாமியார் கடமை என்று எழுதியிருக்கின்றார். குறைந்தபட்சம் வெறுப்பு கூடாது. மாமியாரும் மருமகளும் எதிரிகள். மாமியாரும் மருமகளும் குடும்பத்தை கருதினால் அங்கு சுமூகம் வளர்ந்து லட்சியம் யதார்த்த நிலையில் எழுந்து அதனுடன் இணைகிறது. மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்தினால் மாமியாருக்கு கொடுமை யதார்த்தம். குடும்பத்தின் நல்ல பெயர் லட்சியம். லட்சியம் மறைந்து யதார்த்தம் நிலைக்கின்றது. இந்த நிலையில் செய்யக்கூடியது என்ன என்று பார்த்தால், மருமகள் தன்னை எதிரியாக கருதுகிறாள். ஆனால் மருமகளுடைய ஆன்மா தனக்கு எதிரி இல்லை. தன்னை ஆன்மாவில் நிறுத்தி மருமகளுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொண்டால் மனதிற்கு பிணக்கான அம்சங்கள் ஆன்மாவுக்கு சுமூகமாகிவிடுமாம். தன்னை ஆன்மாவில் நிறுத்த மாமியாருக்கு ஒரு எண்ணம் மனதில் தோன்றினால் அதை பேசுவதற்கு பதிலாக தன் ஆன்மாவிடம் அதை சொல்லி ஆன்மாவை பேச சொன்னால் ஆன்மா மருமகளின் ஆன்மாவோடு பேசும். அப்போது பிணக்கு ஒழிந்துவிடும். அந்த லட்சியம் யதார்த்தமாக இருக்கும்னு சொன்னார். அப்ப அந்த இடத்தில் வெறுப்பு மறைந்துவிடும். வெறுப்பு உள்ளிடத்தில் அன்னை வந்து அற்புதம் நிகழ்த்த மாட்டார்கள் என்று எழுதியிருக்கின்றார். சுவாமி கனி இருக்கிறது என்றார். அந்த சுவாமி ஜோதிமயமானவர். ஜோதியை அருள் ஜோதி என்றார். அவரே ஜோதியானார். பகவான் பிறந்து 2 ஆண்டான பின் சுவாமி ஜோதியானார். அந்த இடம் வடலூர். புதுவையிலிருந்து சுமார் 60 மைல் தூரத்தில் உள்ளது. பகவான் எழுதியவற்றில் சுவாமியை குறிப்பிட்டது தெரிகிறது. அன்னை அவர் பாடலை கேட்டு இது சத்திய ஜீவிய அருள் என்றார். சுவாமி துறவரம் நாடியவர். அவரை வணங்குபவர்கள் வெகு சீக்கிரம் சொத்தை இழப்பதை மக்கள் கண்டு இந்த சுவாமியை தூர தரிசனத்துக்கு உரியவராக்கினர். அகவளம் பெற்றது அருள்ஜோதி. அகமும் புறமும் வளம் பெறுவது பூரண யோகம் என்று எழுதியிருக்கின்றார். துறவரத்தின் தூய்மையோடு நடத்தும் இல்லறம் இந்த யோக வாழ்க்கை. சுத்தமான வீடு, பரிசுத்தமான மனம், அமைதியான குரல், ஆனந்தமான வாழ்வு இதன் அம்சங்கள் என்று சொல்கின்றார். தமிழ் பரம்பரை போற்றிய வாழ்விற்கு துறவரம் உயிர் வளிப்பது நம்முடைய பங்கு. 16 பெற்று பெருவாழ்வு மாறிய நிலையில் நமக்கு உள்ளது சிறு குடும்பம். கல்வியும் செல்வமும் நாம் எதுவும் செய்யாமல் அபரிமிதமாக உயர்ந்துள்ளன. மனம் நம்முடைய பங்கு. உயர்ந்த நிலைக்குரிய உயர்வை மனம் பெற்றால் அறிவால் ஆங்கிலேயனுக்கு ஒப்பாவோம், செல்வத்தால் அமெரிக்கருக்கு ஒப்பாவோம் என்று எழுதியிருக்கின்றார். சாதாரண செயல் முயற்சியுடைய செயல், உயர்ந்த முயற்சி, அறிவும் உழைப்பும் நிறைந்த முயற்சி, அசாதாரணமான உழைப்பு, அற்புதமான சேவை உணர்வுடன் கூடிய காரியம் போன்ற நிலைகளில் மனிதன் செயலும் முயற்சியும் இருக்கும். வாழ்வின் பலன் செயலிலும் திறத்தை ஒட்டி இருக்கும். அன்னை பக்தர்களுக்கு பலன் ஒருபடி உயர்ந்திருக்கும் என்று சொல்கின்றார். அதாவது முதல் நிலை முயற்சிக்கு இரண்டாம் நிலை பலன் உண்டு என்று சொல்கின்றார். இந்தியரின் உளநிலையின் உயர்வை நாம் இன்றும் அறியவில்லை. வைஸ்ராய் வேலையை வேண்டாம் என வேதம் படித்தார் ஒரு ஆங்கிலேயர். வீடுதோறும் வேதம் ஓதுவது இந்தியர் வாழ்வு. அதுவும் பிராமணர்களுக்கு வேதம் ஓதுவது தொழில். 7 மாதம் இந்தியாவில் தங்கியவர் ஸ்டீவ் ஜாப். நாம் இங்கே பிறந்து இங்கே வளர்கிறோம். வேதம் இன்ட்யூஷன் கற்கலாம். குறைந்தபட்சம் குடும்பத்துடன் சுமூகமாக இருக்கலாம். பிணக்கே இருக்க முடியாத உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு. பிணக்கே இருக்கக்கூடாத உறவு அது. மகன் திருமண வாழ்வை ஆரம்பிப்பது அவன் வாழ்வில் பெரிய கட்டம். அது சுபசகுனமாக இருக்க வேண்டும். அந்த நேரம் அபசகுனம் எழக்கூடாது. அதுவும் பெற்றோரால் எழவே கூடாது. அது மன்னிக்க முடியாத சுயநலம் என்று எழுதியிருக்கின்றார். மகளோ மகனோ அதை தவிர்க்க எதையும் செய்வது அவசியம் என்றும் எழுதியிருக்கின்றார். இந்த நேரம் பெரியவரும் சிறியவரும் ஆங்காரமாக ஆர்ப்பாட்டம் செய்வது அநாகரீகம். இது பல குடும்பங்களில் நடக்கின்றது. அவை குடும்பம் என்ற பெயருக்கு உரியவை இல்லை. ஒரு குடும்பம் சீரழிந்து ஒரு தலைமுறை கழிந்த நிலையில் இந்த நிலை எழுந்து அழிவை பூரணமாக்கும். வளரும் குடும்பங்களில் இந்த நிலையை தவிர்க்க அனைவரும் முனைவார்கள். அனைவரும் எழுப்பும் பிரச்சனை ஒன்றுண்டு. மகன் வாழ்வு நன்றாக இருக்க நான் கூறுகின்றேன். என் வாழ்வு சந்தோஷமாக இருக்க நான் செய்வது இது. இந்த கூற்றுகளில் எள்ளளவும் ஒன்றும் இல்லை. ஒரு திருமணம் என்ன பலன் தரும் என்பதை முன்கூட்டியே கூறும் அறிவு உலகில் இன்னும் பிறக்கவில்லை என்று எழுதியிருக்கின்றார். திருமணம் நல்ல பலன் தரும் இடங்களை ஆராய்ந்தால் காரணம் தெரியும் பொழுது அக்காரணம் திருமணத்தின் முன் கருதப்படவில்லை என்பது தெரியும். ஜாதியோ விருப்பமோ பெற்றோர் அனுமதியோ பிள்ளைகள் இஷ்டமோ திருமண வெற்றிக்கு காரணமாக இருந்ததில்லை. கணவனுக்கு அடங்கிய மனைவி, மனைவி மனம் புண்படாமல் செயல்படும் கணவன், வசதி குறைந்த வீட்டிலிருந்து வசதியான வீட்டில் வாழ்க்கைப்பட்டு அதை பாராட்டும் பெண், மாமனார் அந்தஸ்தால் பெரும் பலனுக்காக அடங்கி நடக்கும் மருமகள், வீட்டில் அனைவரையும் அனுசரித்து போகும் அத்தை, பெரியப்பாவை எவரும் மீற முடியாத சந்தர்ப்பம், எதற்கு பயப்பட்டாலும் பயப்படாவிட்டாலும் குடும்ப அந்தஸ்தை களங்கப்படுத்த தைரியமற்ற உறுப்பினர், திடீரென வந்த சந்தர்ப்பத்தால் எம்எல்ஏ பதவி, பெரிய முதலாளி கணவன் மீது இந்த நம்பிக்கை, நிலம் மனையாகி வந்த பணம், ஸ்வீகார சொத்து, அதிர்ஷ்ட ராசியான ஆண் குழந்தை பிறந்த நேரம், அனைவரும் நல்லபடியாக நடப்பதால் திரும்ப இளம் தம்பதிகள் சுமூகமாக வாழ்வதுண்டு. இத்தனையும் சேர்த்து அளிப்பது அன்னை சூழல் என்று சொல்லியிருக்கின்றார். சரியில்லாத ஒரு வீடு இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் அன்னையை ஏற்றுக்கொண்டால் சுமூகம் எழும். அன்பர்கள் வீட்டில் பிணக்கு எழுந்து புயல் உருவாவது உண்டு. அந்த நேரம் நல்ல பழக்கம், நல்ல எண்ணம், சமர்ப்பணம் போன்றவை நிலைமையை சரி செய்யும் சொல்றார். ஒருவர் தம் குழந்தைகள் நல்லவர்கள் என பெயரெடுக்க வேண்டும் என்றால் தம் மனதில் மறைந்துள்ள சிறு சில்லறை ஆசைகளையும் அழிக்க வேண்டும் சொல்றார். அவர்கள் வளமாக வாழ வேண்டும் எனில் இன்று நம் கடமையில் அதிக ஆர்வம் செலுத்தி உழைக்க வேண்டும். பையன் உத்தமன் என பேர் வாங்க வேண்டும் எனில் லட்சியமான குணங்களை போற்ற வேண்டும். பெண் லட்சியமாக வாழ வேண்டும் எனில் தாய் மனதால் மற்ற எவரையும் நினைத்து மகிழக்கூடாது. மனம் போல மாங்கல்யம் என்று சொல்லுவோமே அதனுடைய கருத்துன்னு சொல்றப்பா. இதெல்லாம் உயர்ந்த எண்ணம். தரக்குறைவானவற்றிற்கு இன்று தடங்கள் செய்யாவிட்டால் நாளை அவை தரைமட்டமாக்கிவிடும் என்று அறிதல் அவசியம் சொல்றார். வந்தது பெரியது, வரப்போவது மிக பெரியது என்ற அறிவு எல்லா பிணக்குகளையும் மீறி சுமூகம் தரும். சமர்ப்பணத்தின் சிகரம் மணி அடிக்கும் பொழுது செய்யும் பிணக்கு பெரியதானால் அனைவரும் இதை ஏற்பது உசிதம். ஒருவராவது ஏற்றால் பிணக்கு சுமூகமாக திருவுருமாறும். அத்திருவுரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி வீட்டாருக்கு அதிசயமாக இருக்கும். அதாவது மனை பெரிய விலைக்கு போகும், மகன் மாநிலத்தில் முதல்வனாக பாஸ் செய்வான், மகளுக்கு வந்துள்ள மாப்பிள்ளை நம் குடும்பத்தையே உயர்த்தும் சந்தர்ப்பம், தகப்பனார் மனமாற்றம் நம்ப முடியாதது, இருந்து ஒரு மாமன் வந்து அன்பர் வாயை அடைத்து விட்டார், என்ன நடந்தது என தெரியவில்லை, எவரும் எதையும் செய்யவில்லை, எப்படியோ தெய்வாதீனமாக நடக்கும் அற்புதங்களை நம்ப முடியவில்லை என்பது போன்ற மாற்றம் எழும் என்று சொல்கின்றார். ரூபாய் 65,000 சம்பளம் 2,00,000 ஆகும். உலகமே நம்மை உயர்த்த கங்கணம் கட்டி கொண்டது போல வேலை நடக்கும். தூங்கி எழுந்தால் கேன்சர் போன இடம் தெரியவில்லை. 4 வருஷத்திற்கு முன் காணாமற் போனவன் வந்து நிற்கின்றான். வந்தவன் கூறும் செய்தியை நம்ப முடியவில்லை. நெடுநாளாக பேசாத கணவன் மனைவி பிரியாவிடை பெறும் பெருந்தகையானது போல் மாறிவிட்டனர். எதிரியான நாட்டாமைக்காரன் அமெரிக்காவை படித்த மகனுக்கு நம் பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகின்றான். இதெல்லாம் சுமூகத்தில் வரும் என்று சொல்கின்றான். சுமூகம் பெரியது, அருள் அதனினும் பெரியது என்று சொல்கின்றான். சுமூகம் உள்ள இடத்தில் செல்வம் சேகரமாகும். சுமூகம் செல்வம் தரும் என்பது உண்மை. ஆனால் அன்னையின் அருள் செயல்பட ஆரம்பித்தால் ஒருவர் வாழ்வில் 45 வயது வரை நடக்காத 40 நல்ல காரியங்கள் ஒரே நாளில் நடந்தது என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். அன்னையை பற்றி அறுவரில் எழுதியிருக்கின்றார். சுமூகம் பெரியது, ஆனால் அதைவிட அருள் அதனினும் பெரியது. அன்னை அவற்றின் மூலம் ஆதி ஆதியான மூலம் என்று சொல்லியிருக்கின்றார். இன்று இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த சகோதரர் அசோக் அவர்களுக்கும் மற்றும் இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஸ்பீச் நல்லா டெலிவர் பண்ணீங்க.
Thank you sir.
நீங்களே ஒரு தியான மையம் நடத்துறதால பிள்ளைகளை வளர்க்கறது சம்பந்தமா பிரச்சனைகளை நிறைய அன்பர்கிட்ட கொண்டு வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன்.
ஆமா சார், அதுதான் சார் நிறைய நடுவுல சில இதெல்லாம் எடுத்து சொன்னேன் சார். மாமியார் மருமகள் பிரச்சனை இதெல்லாமே அதுதான் சார் ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் சார். எதுவுமே அப்பா புக்ல இருந்து தான் சார் எடுத்தேன். ஆனா அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குங்கிறதுனாலதான் அதை பத்தி கொஞ்சம் டீடைலா பேசி
காட்டின உதாரணங்கள்லாம் உங்க மையத்திலேயே நடந்ததுங்களா?
அந்த பிரச்சனை நிறைய வருது சார். பெற்றோர் பேர அந்த பிள்ளைகள் பிரச்சனை, மாமியார் மாணவர் பிரச்சனை தான் சார் நிறைய வருது. அதனாலதான் சார் அதுல இருந்து அப்பா புக்ல இருந்து எடுத்து கொஞ்சம் அதை பத்தி விவரிச்சு சொன்னேன் சார். கல்யாணம் ஆகி ஒரு 5 மாசத்துல வந்து மருமக வந்து பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த பிரச்சனை வந்தது. அப்புறம் வந்து விவரிக்கும் போது இவங்க பக்கமும் அது தப்பு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சது சார். ஆனா அம்மாக்கு வந்து பிள்ளைய தங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற இடம் அவங்க மனசுக்குள்ள வருது. மருமகளை கேட்டா வந்து இவங்க வந்து எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும், அவங்களுக்கு வந்து பிள்ளை மட்டும்தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். ரெண்டு பக்கத்துலயும் பாக்கும்போது முன்னா பேசிட்டு இருந்த மாதிரி பொண்ணுகளோட தான் பேசிட்டு இருக்கான், என்ன என்ன கூட கேட்டது இல்ல அப்படிங்கிற குறை. பிள்ளைக்கு மரும ஒய்ஃப் வந்துட்டா இருக்கா அந்த இதை ஷேர் பண்ணுன்ற இடம் அவங்களுக்கு அது அது வரமாட்டேங்குது சார். அந்த இடம் அதனாலதான் சார் அந்த இதை சொன்னேன் நானு. அதாவது மாமியார் வந்து பாசமும் அவருக்கு கணவன்றதும் இருக்கு. ரெண்டு மாமியாருக்கு வந்து பிரச்சனை வந்து ரெண்டு கணவனை வந்து ஆண் பிள்ளைங்கிறதுனால அம்மாக்கு பிள்ளைங்கிற இடம் வருது. ஆனா வந்து மனைவிக்கு கணவன்ற இடம் தான் இருக்கு. வித்தியாசம் இருந்தா கூட அதுல சண்டை வருதுன்னு அப்பா எழுதியிருக்காருல்ல சார். அதனாலதான் சார் அதை சேர்த்த நானு இதுல. உறவு வந்து ரெண்டு பேருக்குமே வேற வேற, ரெண்டு மனைவியோ ரெண்டு மாமியாரோ இல்லை
குழந்தைகள் விஷயத்துல எப்படி எல்லாம் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்கிற விஷயங்கள்லாம் அன்பர்களுக்கு பரவுச்சுன்னா குடும்பத்துல சுமூகம் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில அன்பர் குடும்பங்கள் மற்ற குடும்பங்களை விட 10 மடங்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமா கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரலாம்.
எதிர்பார்க்கிறோம் பேசும்போதே நானும் ஃபியூச்சர்ல எனக்கும் ஒரு அனுபவமா பாடமா இருக்கு சார்.
நம்மளுக்கு இன்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச் கொடுத்த திருமதி உஷாராந்தாஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச்சை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.